அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8:4 வாசிக்கலாம்.
சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவருக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரிலிருந்து அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள்.
சரி, போதும். இன்றைக்கு கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், Rescued from the cage. Rescued from the cage. C-A-G-E. Cage. Cage என்றால் கூண்டு. கூண்டிலிருந்து விடுவிக்கப்படுதல். Rescued from the cage. கூண்டில் அடைப்பட்டிருக்கிறது, பறவைகள் விடுவிக்கப்படுவது. கூண்டில் அடைப்பட்டிருக்கிற மனிதர்கள் விடுவிக்கப்படுவது. சேட்டன் ஒரு கேஜை கொண்டு வந்து நம்மளை அடைச்சி வச்சிருக்கிறான். அதிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலை ஆக்குறார். அது எப்படி, பைபிளில் எப்படி போட்டிருக்குங்கிறத நம்ம வாசிக்க போகிறோம், நம்ம தியானிக்க போகிறோம். இங்கே அப்போஸ்தலர் 8:10 வெளிப்படுத்தல் 18:10 உங்களுக்கு ஆதாரமாக பிரசங்கம் பண்ணுகிறேன். அப்போஸ்தலர் 8:10 என்ன எழுதப்பட்டிருக்குது? சிதறி போனவர்கள் தேவனுடைய வார்த்தையை எங்கேயும் பிரசங்கம் பண்ணினார்கள். Therefore they that were scattered abroad went everywhere preaching the word. எருசலேமில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு அப்போஸ்தலர் காலத்திலே உபத்திரவம் ஏற்பட்டது, பெர்சிக்யூஷன் வந்தது. அதனால் அவர்கள் எருசலேமை விட்டு சிதறி போனார்கள். சிதறி போனவர்கள் எங்கெங்கெல்லாம் சிதறி போனார்களோ அங்கெல்லாம் அவர்கள் வார்த்தையை போதித்தார்கள், ப்ரீச்சிங் த வேர்டு. அதனால் பெர்சிக்யூஷன் என்ன செய்தது? எருசலேமிலே கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரம் வந்ததினாலே அவர்கள் சிதற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஸ்கேட்டர்ட் இன்டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு இன் அல்ஃபா ஏஜ். அது அல்ஃபா காலம், நம்ம இப்பொழுது ஒமேகா காலத்தில் இருக்கிறோம். ஆமீன். அதனால் அவர்கள் செதறி போய் வார்த்தையை எங்கும் பிரசங்கம் பண்ணினார். பிலிப்பு என்ன செய்தான் என்றால், சிட்டி ஆஃப் சமாரியாவுக்கு போகிறான். சமாரியா பட்டணத்தில் ஒன்றில் போய் அங்கே வந்து கிறிஸ்துவை அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறான். 5 வாசிக்கலாம்.
அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்கு உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான்.
இது அங்கே உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணினான். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கேட்டார்கள். ஏனென்றால் அவனால் அற்புதங்களும் நடந்தது. அசுத்த ஆவிகள் ஜனங்களை விட்டு புறப்பட்டது என்று 7 வாசிக்கிறோம். அங்கே திமிர்வாதக்காரன் சுகமானான். இன்னும் முடவர்கள் நடந்தார்கள். இவ்விதமான மெரக்கிள்ஸ் நடந்தது. பென்காம் ஊழியத்திலே மெரக்கிள்ஸ் நடந்தது. ஏன் நடந்தது என்றால், ஜனங்கள் வந்து கவர்ச்சிக்கப்பட வேண்டும், வார்த்தைக்கு வந்து கேட்கணும். அதனால் ஒரு கவர்ச்சி ஏற்படுவதற்காக ஆண்டவர் வியாதியை சுகமாக்கினார், இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தினார். ஜனங்கள் அதுக்காக வந்தாங்க. வரும்பொழுது வார்த்தை அவங்களுக்கு போதிக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் புல், செகண்ட் புல் எதற்காக என்றால், அந்த வேர்டை கவனிக்கணும். தேட் புல் வந்து ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு. அந்த வார்த்தைக்கு வர வேண்டும் என்பதற்காக, ஜனங்களை அட்ராக்ட் பண்ணதுக்காக ஆண்டவர் அற்புத அடையாளங்களை செய்தார். அதே போல் சமாரியாவிலே பிலிப்பு பிரசங்கம் பண்ணும் பொழுது அற்புத அடையாளங்கள் நடந்தது. 7 வாசிக்கலாம்.
அநேகரிலிருந்து அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேகம் திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள்.
திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் அங்கே குணமாக்கப்பட்டார்கள். அசுத்தாவிகள் மிகுந்த சத்தமிட்டு ஜனங்களை விட்டு போகும் பொழுது ஜனங்கள் இந்த அற்புத அடையாளங்களை பார்க்கிறார்கள். அப்பொழுது பிலிப்பு சொன்ன வார்த்தையை கவனிக்கிறார்கள். பிலிப்பு கிறிஸ்துவை பற்றி அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். அவர் மனுஷனாக வந்தார். கல்வாரி சிலுவையிலே நம்ம மீட்பின் கிரயமாக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். இரத்தத்தை சிந்தினார். 3 உயிர்த்தெழுந்தார். அவரே தேவன். அவர் வந்து வியாதிகளை சுகமாக்க முடியும். அவர் உங்களுடைய ஜபங்களை கேட்க முடியும். நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியும். அப்பொழுது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்ல முடியும். அவர் சீக்கிரமாய் வருகிறார். அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. அதனால் மனுஷன் ஒரு தரம் பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பினதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலை பெற்று தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் சுதந்திரவாளியாக மாற வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற வேண்டும். இப்படியாக காஸ்பல் ப்ரீச்சிங் பண்ணுகிறான். அந்த காஸ்பல் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணும் பொழுது அநேகர் வந்து ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது அந்த பட்டணத்திலே பெரிய சந்தோஷம் ஏற்பட்டது. There was a great joy in their city. எட்டாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று.
இது அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அங்கே டெலிவரன்ஸ் வந்தது, ஜனங்கள் மனம் திரும்பினார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். அதனாலே there was a great joy in the city. இன்றைக்கும் நம்ம உண்மையாகவே நியூ பேர்த் பெற்றால், மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெறுவோம் என்றால், பரிசுத்தாவியை பெற்று ஆவிக்குரியவர்களாக மாறுவோம் என்றால் நமக்கு கிரேட் ஜாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாவம் கொடுக்குற சந்தோஷத்தை விட ஆண்டவர் கொடுக்குற சந்தோஷம் கிரேட். இந்த சந்தோஷத்தை பெறாதவன் தான் பாவத்தில் போவோம், குடியிலையும் வேசித்தனத்திலையும் பலவிதமான தீய பழக்கத்திலையும் போகிறான் என்றால் இந்த சந்தோஷத்தை அறியவில்லை. அப்படி தீய பழக்கத்தில் போகிறவனுக்கு நம்முடைய சபையில் இடம் கிடையாது. அப்படி அவர்களுடைய பாவிகள் சபையில் நிலை நிற்கக்கூடாது. அதனால் பாருங்கள், நமக்கு ஆண்டவர் ரட்சிப்பின் சந்தோஷத்தை தந்திருக்கிறார். த ஜாய் ஆஃப் த லார்ட் ஈஸ் யுவர் ஸ்ட்ரென்த். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலனாக இருக்கும். அவ்விதமான ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் என்ன தெரிந்து கொள்றதுக்கு என்ன காரணம்? அவர் என்ன தெரிந்து கொண்டார்? எனக்கு இவ்வளோ வெளிப்பாடுகளை தந்திருக்கிறார், ரகசியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார், எனக்காக ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தியிருக்கிறார், எனக்கு ராப்சரிங் ஃபெய்த் தந்திருக்கிறார். இதெல்லாம் நினைக்கும் பொழுது இட்ஸ் எ கிரேட் ஜாய். ஆமென். அந்த கிரேட் ஜாய் நமக்கு தந்திருக்கிறார். அங்கே வந்து சைமன் என்ற ஒருத்தன் இருக்கிறான், சீமோன் என்ற மந்திரவாதி இருக்கிறான், சார்சரர், மந்திரவாதி. அவன் தன்னுடைய மாய வித்தையினாலே ஜனங்களை பிரமிக்க பண்ணுகிறான். The whole city bewitched by sorcery. அவனுடைய சூனியத்தாலே அந்த முழு பட்டணமும், அந்த சமாரியா பட்டணம் முழுசுமே அவனுக்கு வந்து அடிமைப்பட்டிருக்கிறது. அந்த ஜனங்கள் எல்லாரும் அவனை ஒரு பெரியவன் என்று நினைக்கிறார்கள். தேவனுடைய சக்தி, மேலான சக்தி அவனத்தில் இருக்கிறது. இந்த இந்து மார்க்கத்தில் பல பல மகான்களை தேடி போகிறாங்க, ஏன்னா அவங்கள்ட்ட பெரிய சக்தி இருக்குன்னு. அது மாய வித்த மந்திர ஜாலம். அது அங்கே போய் தங்களுடைய வாழ்க்கையை வந்து பறி கொடுத்துட்டு வர்றாங்க. அநேக பெண்கள் தங்களுடைய கற்பையை இழந்து விட்டு வருகிறார்கள். இதுதான் பேப்பரில் வாசிக்கிறோம். பாருங்கள், பெரிய மகான்கள், பெரிய சக்தி இருக்கிறது, பெரிய வல்லமை இருக்குன்னு ஜனங்கள் வந்து ஆயிரக்கணக்கில் போய் ஏமாந்துட்டு வர்றாங்க. அதே போல் இங்கே சமாரியாவில் ஒரு மாய வித்தக்காரன் ஜனங்களெல்லாம் பிரமிக்க பண்ணுகிறோம். அது வருது, இது வருதுமா, அதை மாதிரி பொய்யான காரியங்களை காண்பித்து ஜனங்களை வஞ்சிக்கும் பொழுது ஜனங்கள், ஆண்களும் பெண்களும், விசேஷமாக பெண்கள் போய் ஏமாறுகிறார்கள். சேடத்தில் செத்தும் போகிறாங்க. அப்படி தான் நான் பேப்பரில் வாசிக்கிறேன், நீங்களும் வாசித்திருப்பீங்க. நிறைய சம்பவங்கள் இருக்குது, கொஞ்சம் இல்லை, நிறைய சம்பவங்கள். அதெல்லாம் அதே போல் இவனு ஒரு மாய வித்தக்காரர், ஒரு சார்சரர், மந்திரவாதி. இவன் தேவனுடைய சக்தி, இவன் தான் தேவனுடைய சக்தி என்று அந்த பட்டணத்தார் எல்லாரும் நம்பினார்கள். இப்படி பல வருஷமாக அவன் வந்து ஜனங்களை வந்து அவன் வஞ்சித்து கொண்டிருக்கிறான். அவனுடைய மாய வித்தையில் ஜனங்கள் மதிமயங்கி போயிருக்கிறார்கள். தேவனுடைய பெரிதான சக்தி, பத்தாம் வசனத்தை வாசிக்கலாம்.
தேவனுடைய பெரிதான சக்தி இவன் தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்.
ஏதோ தேவனுடைய பெரிதான சக்தி மட்டும் தான் பெரிய பவர் இருக்கிறது. அதனால அவன் என்ன செய்வான்? ஆயிரம் ரெண்டாயிரம் ஏக்கரை வளைச்சு போட்டிருப்பான். அதுக்கு கவர்மெண்ட்டும் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கும். அப்படி போட்டு அங்கே பெரிதான சக்தின்னு இருந்து போய் அவங்களுடைய பணத்தையும் அவங்களுடைய எல்லாத்தையும் அபகரித்து கொள்வது, பிரெயின் வாஷ் பண்ணி வாழ்க்கையை கெடுத்து போடுவதை நம்ம பேப்பரில் வாசிக்கிறோம். உண்மையாக நடந்த சம்பவம் அதெல்லாம். அதே போல் இவன் வந்து தேவனுடைய பெரிதான சக்தி என்று அவர்கள் நினைக்கிறார்கள். பெரியோர் சிறியோர் எல்லாரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்களாம். இவன் அதிக வருடங்களாக அப்படி இருக்கிறான். பதினோராம் வசனத்தை வாசிக்கலாம்.
அவன் அநேக காலமாக தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள்.
இதோ அநேக காலமாக, பல வருஷங்களாக, கொஞ்ச நாள் கிடையாது, இத பல வருஷங்களாக ஜனங்களை அவன் ஏமாற்றி வந்தான். ஜனங்களும் இவனை பெரிதான சக்தி என்று அவர்கள் நம்பினார்கள். இவ்விதமான ஒரு சூழ்நிலை மத்தியில தான் இதை பிலிப்பு அங்கே போகிறான். ஏ மேன் சென்ட் ஃப்ரம் காட், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன். ஏ மேன் சென்ட் ஃப்ரம் காட், தேவனால் அனுப்பப்பட்டு அவன் வார்த்தையோடு அங்கே செல்லுகிறான். அங்கே போய் அந்த பிசாசினுடைய வல்லமைகளை எல்லாத்தையும் அவன் உடைக்கிறான். பிரிங் த வேர்டு, பிரிங்கிங் எ வேர்டு that could break the power of the enemy. சத்ருடைய வல்லமைகளை உடைத்து போட்டு அவன் தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு கொண்டு செல்லுகிறான். செவன் ஏஞ்சல்ஸ் நமக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆமே. அந்த பட்டணம் வந்து டெமனிக் கண்ட்ரோலில் இருக்கிறது. சாத்தானுடைய பிடியிலே அந்த பட்டணம் இருக்கிறது. இவன் வார்த்தையை கொண்டு போய் அங்கே பிரசங்கம் பண்ணும் பொழுது பிசாசினுடைய வல்லமைகள் உடைத்தெறியப்பட்டது. ஆமே. சிட்டி வந்து டெமனிக் இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறது. த டெவில் ஹேவ் ஃபுல் கண்ட்ரோல் இன்சைட் ஆஃப் தேர். அந்த பட்டணத்தில் பிசாசு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அவங்கள் வைத்திருக்கிறான். இந்த நேரத்தில் பவுல் இங்கே பிலிப்பு தேவனுடைய வார்த்தையை கொண்டு சொல்லுகிறான். பிலிப்பு எலஜா மினிஸ்ட்ரியை அறிந்திருந்தான். பிலிப்பு வந்து சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியில் இருந்தான். பிலிப்பு மேலறையில் போய் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறான். இவ்விதமான ஒரு அனுபவத்தை பெற்றவன். சாதாரண ஒரு பிரசங்கியார் இல்லை. இவன் வந்து இவ்விதமான அனுபவத்தை பெற்றிருக்கிறான். இவ்விதமான அனுபவம் அவனுடைய சொந்த வாழ்க்கையிலே அவன் அறிந்திருக்கிறான். இவ்விதமான ஒரு அனாயிண்டட் ப்ரீச்சர், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். தேவனுடைய வார்த்தையோடு கூட அங்கே செல்லும் பொழுது அந்த அசுத்தாவியினுடைய வல்லமைகள் அங்கே உடைத்தெறியப்பட்டது. அந்த பட்டணம் வந்து கத்தரை அறிந்தது. ஆமென். சார்சரிஸ்னா சூனியம். சூனியத்தினாலே அந்த ஜனங்கள் வந்து எல்லாரும் சீர்கட்டு போயிருக்கிறார்கள். அன்றைக்கு அது ஒரு சிட்டி லெவலில் இருந்தது. அந்த சூனியமானது ஒரு பட்டணத்தின் அங்கே பட்டண அளவிலே அது இருந்தது. ஒரு பட்டணத்திலே அந்த சூனிய அது எனக்கு சூனியக்காரன் ஒருவன், அவன் ஒரு பெயர் பெற்றவனாக பெரிய சாமியார், பெரிய தேவனுடைய சக்தி இவன்தான், கடவுளுடைய சக்தி இவன்தான் என்று அவர்கள் எல்லாரும் நம்பிக்கொண்டிருந்தார்கள். இன்றைக்கி உலகமே அப்படி இருக்குது, குளோபல் லெவலில் இருக்கு. நம்முடைய இந்தியா முடிஞ்ச முழுசும் அவ்விதமான கட்டுப்பாட்டில் இருக்குது. அவ்விதமான காரியங்களை நம்ம பார்க்க முடியும். சாத்தான் என்ன செய்தான் என்றால் அவன் ஜனங்களுக்குள்ளே ஊடுருவி வந்துவிட்டான். டிவி மூலமாக, இன்னும் பல விதமான என்டர்டைன்ஸ் மூலமாக சாத்தான் என்ன ஜனங்களை மதிமயங்க பண்ணியிருக்கிறான். ஜனங்கள் வந்து இன்சானிட்டியில் இருக்கிறாங்க, மதிமயங்கி இருக்கிறார்கள், புத்தி சீர்கட்டு போய் இருக்கிறது. பிசாசின் வல்லமையை பார்த்து தேவனுடைய வல்லமை என்று சொல்லுகிறார்கள். அது கடவுளுடைய சக்தி என்று சொல்லுகிறார்கள். அது பிசாசின் வல்லமை என்பதை அறியாமல் இருந்தார்கள். இப்பொழுது பிலிப்பு போய் அங்கே பிரசங்கம் பண்ணும் பொழுது அற்புத அடையாளங்கள் நடக்கிறது. திமீர்வாதக்காரன் நடக்கிறான், சப்பானிகள் நடக்கிறார்கள், அசுத்தாவிகள் புறப்பட்டு போகிறது. அவன் கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணும் பொழுது அவர்கள் வந்து என்னச்சாங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஏற்றவர்களை பிரசங்கம் பண்ணினான், அப்பொழுது அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். 12 வாசிக்கலாம்.
தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கும் ஏற்றவேளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள்.
இதோ அவன் பிரசங்கம் பண்ணும் பொழுது ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஒன் மேன் மினிஸ்ட்ரி, ஒரு மனுஷன் போய் ஒரு பட்டணத்தில் பிரசங்கம் பண்றான். ஒன் மேன் மினிஸ்ட்ரி, போல்னஸ்ஸா போறான். அந்த பட்டணம் வந்து சூனியத்தால கட்டப்பட்டிருக்கு. ஜனங்கள் ஒரு அந்த ஒரு மந்திரவாதியை அவன் தேவனுடைய வல்லமை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பலகாலமாக அவர்கள் இருக்கிறார்கள். அந்த பட்டணத்துக்குள்ள தைரியமாக போகிறான், வார்த்தையை சுமந்து கொண்டு போகிறான், அப்போஸ்தல உபதேசத்தை கொண்டு சொல்லுகிறான். அப்படி கொண்டு சென்று அங்கே பிரசங்கம் பண்ணும் பொழுது ஜனங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அநேகர் ஞானஸ்தானம் பெற்றார்கள். பிலிப்பி பிரசங்கத்தை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் இஸ்ரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். தேவர் பேப்டைஸ் போத் மென் அண்ட் உமன். அவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை போதித்த பொழுது அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிய ரிவைவல் ஏற்படுகிறது. இந்த நேரத்தில் அந்த மந்திரவாதியும் கூட அவனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுக்கிறான்.
அப்பொழுது சீமோனும் விசுவாசி ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான்.
இதோ அவன் அற்புத அடையாளங்களை பார்க்கும் பொழுது அவனத்துல அந்த மாதிரி வல்லமை இல்லை, அவன்டெல்லாம் பொய்யான அற்புதங்கள். சும்மா ஜனங்களை வந்து கூட்டிக்கிட்டு போய் மொட்டை அடிச்சு அவங்கள வந்து காதல வந்து இஷ்டமா சத்தத்தை போட்டு இதெல்லாம் கத்தி அவங்களெல்லாம் கெடுத்து பெரிய பெரிய படிச்சவங்க ஆபீசர் எல்லாம் போறாங்க, எங்க சூனியக்காரங்கிட்ட போறாங்க. அவங்களுக்கு என்ன சொன்ன அவங்கள ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க மூளையெல்லாம் கெடுத்து அவங்கள வந்து அனுப்பும் பொழுது அது இன்னைக்கு சக்சஸ்ஸாக தான் நடந்துகிட்டு இருக்கு. பொலிட்டிக்கல் பவர் அவங்களுக்கு இருக்கிறது, அரசியல் வல்லமை இருப்பதுனால, அந்த மத வல்லமையை உடையவர்களாக இருப்பதனால ஒன்றும் ஸ்டாப் பண்ண முடியல, அநியாயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் இங்கே பிலிப்பு தேவனுடைய வார்த்தையை கொண்டு போகும் பொழுது அந்த மந்திர வித்தைக்காரன், அந்த சார்சரர், அந்த சூனியக்காரன், அந்த சீமோன் என்ன செய்தான் என்றால் இந்த அற்புத அடையாளங்களை பார்க்கிறான். பெண்ணாமுடைய ஊழியத்தில் இருந்து எந்த ஒரு மதத்தை சேர்ந்தவங்களும் கடுகளவு அற்புதம் செய்திருக்க முடியுமா? கடுகளவு எவ்வளோ பெரிய அற்புதங்கள்! செத்து போனவங்க 5 பேருக்கு மேலே உயிரோடு வந்திருக்கிறாங்க. எவ்வளோ ஆயிரக்கணக்கான அற்புதங்கள், டைரக்ட் மிரக்கிள், இன்ஸ்டன்ட் மிரக்கிள், இதெல்லாம் நடக்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது. எந்த மந்திரவாதி முன்னால் நிற்க முடியும்? ஒரு மந்திரவாதியும் முன்னால் நிற்க முடியல. மந்திர சக்தியினால ஏதோ ஒரு இடத்துல மந்திர வித்தை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு டேபிள் இருக்கிறது, அந்த டேபிளில் 4 கார்னர்லையும் என்ன செய்கிறது என்றால் ஒரு பாட்டில் வைக்கப்பட்டிருக்கு, ஒயின் பாட்டில் வைக்கப்பட்டிருக்கு. ஒரு கிட்டார் இருக்கிறது. அப்பொழுது என்ன செய்யணும், மந்திர சக்தியினாலே ஒரு பெண் என்ன செய்கிறாள் என்றால் அந்த டேபிள் உயரமாக எழும்புது, தன்னால் மேலே எழும்புது, அது அப்படியே சுற்றிக்கிட்டு வருது. அந்த பாட்டில் கீழே விழலை, கிட்டார் அப்படியே சுற்றிக்கிட்டு வந்து டிங்கி 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 கிட்டார் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்பொழுது அந்த மந்திரக்காரி என்ன சொல்லுகிறாள்னா, யாராயிலும் இந்த டேபிளை பிடிச்சு நிறுத்துங்க பார்க்கலாம். அப்படி நிறுத்த போனவுடனே இந்த டேபிள் உதச்சி கீழே தள்ளிடுது. இப்போ அந்த பெண்ணாம அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அந்த என்ன சேனல் யார், நான் சேலஞ்ச் பண்ணுறேன், யார் வேணாலும் இந்த டேபிளை நிறுத்துங்க பார்க்கலாம். ஒருத்தராலும் நிறுத்த முடியல. தீர்க்கதரிசிங்க அங்கே நிற்கிறார், அவரே பார்க்கிறார். மந்திர சக்தி, மந்திரத்துக்கு வல்லமை இருக்கிறது, பிசாசுக்கு வல்லமை இருக்கிறது, உண்மைதான். அதனால் பிரதர் பெண்ணாமஞ்சு கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன்னை ஸ்டாப் பண்ண, உனக்கு நீ ஸ்டாப் பண்ணும்படியாக கட்டளை கொடுக்குறேன்னு சொன்னோடனே அந்த மேசை டம்முனிக்கையில் வந்து 4 காலம் உடஞ்சி போச்சு. பாருங்கள், வேகமாக டானிக்கையில் வந்து 4 காலம் தெரிச்சு போச்சு. பாருங்கள், இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது. ஒரு ப்ராஃபட்டோடு தேவன் நிற்கும் பொழுது மந்திர சக்திகள் முன்னால் நிற்க முடியுமா? இதோ இப்பொழுது பிலிப்பு பிரசங்கம் பண்ணும்பொழுது மந்திர சக்திகள் தோல்வி அடைந்தது. அந்த மந்திரவாதியை விசுவாசித்து இதோ அவன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டான் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்களே ஒழிய பரிசுத்தாவியை பெறவில்லை. அதனால் இப்பொழுது எருசலேமிலிருந்து சில பரிசுத்தவான்கள் அங்கே வருகிறாங்க. வந்து என்ன செய்கிறார் என்றால் அங்கே பேதுருவும் யோவானும் அங்கே வருகிறான். வந்து அவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார்கள் என்று பைபிளில் வாசிக்கிறோம். 14 வசனத்தை வாசிக்கலாம்.
சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவரிடத்திற்கு அனுப்பினார்கள்.
சரி, தொடர்ந்து வாசிக்கலாம்.
இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்தாவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம்
இது அவர்கள் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றிருக்கார்கள் ஒழிய பரிசுத்தாவியை பெறல. ஒரு சகோதரன் நம்ம சபையை விட்டு பிரிஞ்சு போனவர் பரிசுத்தாவிய பெறன்னு அவர் ஒரு உபதேசம் கொடுக்குறாராம். கோயம்புத்தூர்லேயும் அவர் அதை தான் பேசியிருக்கிறார். என்னுடைய தீம் வந்து பரிசுத்தாவிய பெற்றுக்கொள்வது எப்படி? அவரே பரிசுத்தாவிய பெறல, வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் இல்லை, ஊழியத்தில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதான் பரிசுத்தாவிய பெறுவது எப்படின்ட்டு அவர் கற்றுக் கொடுக்குறாராம். அது என்ன இது? அதுக்காக தான் சபையை விட்டு போக முடியாது சொன்னேன், அந்த புது உபதேசத்தை கொண்டதுனால. ஆனால் இன்னும் அவர் அதில் தான் இருக்கிறார். இப்படி நம்ம மெசேஜில் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதுன்னா எப்படின்னு ஜனங்களுக்கு தெரியல. பிற பிரணாஸ் எல்லாம் மாதிரி சொல்கிறாரோ எப்படி பாருங்க, எப்படி சாத்தான் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தான். நீ ஜஸ்டிஃபிகேஷன், சாங்டிஃபிகேஷன், பேப்டிசம் அத ஹோலி கோஸ்ட்னு பிற பிரணாய் சொல்லியிருக்கிறார். முதலாவது மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெறணும். ரெண்டாவது பரிசுத்தமாக்கப்படணும். எல்லா தீய பழக்கங்களும் வார்த்தைக்கு முரணாக இருக்கிற எல்லா காரியம் நீங்க வேண்டும். அது சாங்டிஃபிகேஷன். அதன் பின்பு என்ன சென்றால் இந்த வெளிப்பாடுகள், இங்கே கேட்குற இந்த வெளிப்பாடுகள் உங்களுக்கு வந்து அனாய்டிங்கை கொண்டு வரும். இந்த வெளிப்பாடில் நீங்கள் வெளிப்பாடை ரிசீவ் பண்ணும்பொழுது அவர் பரிசுத்தாவியாக உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். இதுதான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிற வழின்னு சொல்லி பிரதர் பென்கான் சொல்லியிருக்கிறார். புதுசாக ஒரு மனுஷன் வந்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வது எப்படி, அதனாலும் சில ஜனங்கள் வஞ்சிக்கப்படுறாங்க. எவ்வளோ வந்து ஒரு ஞானமில்லாத ஒரு காரியமாக இருக்கிறது. அதெல்லாம் உலகத்தில் அநேக குழப்பவாதிகள் இருக்கிறாங்க. நம்ம குழப்பவாதிகளுக்கு இடம் கொடுப்பதில்லை. சபையை விட்டு அப்புறப்படுத்துவோம். அப்படியாப்பட்ட குழப்பவாதிகள், அது ஒரு கேன்சர் வியாதி மாதிரி மற்றவங்களாம் அது பரவும். அது ஒரு அரிபிளவை போல, கள்ள உபதேசங்கள் அரிபிளவையாக இருக்குது. மெசேஜில் அநேக கள்ள உபதேசங்கள் இருக்கிறது. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எல்லாரையும் நம்ம ஏற்றுக்கிறது கிடையாது. எல்லோரும் வேணும்னு ஏற்றுக்கிடுறது. அதுதான் கோயம்புத்தூர் மீட்டிங். எல்லோரும் வேணும். காம்ப்ரமைசிங் மினிஸ்ட்ரி, பிரபலமாக வேண்டும் என்ற ஊழியம். அந்த ஊழியத்தை தேவன் அங்கீகரிப்பதில்லை. நம்ம வார்த்தைக்கென்று செப்பரேட் பண்ணாக வேண்டும். நம்ம பெர்ஃபெக்ட் வேர்டு, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டுக்காக ஸ்டாண்ட் பண்ணணும். எல்லாரையும் ஏற்றுக்கிடக்கூடாது. அது வந்து என்ன சீர்கட்ட தன்மை அடையும். அந்த ஊழியம் சீர்கட்ட ஊழியமாக இருக்கும். ஆனால் பிலிப்பு வந்து அவன் மேலறையிலே போய் பரிசுத்தாவியை பெற்றவன். அவன் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியை அறிந்தவன். இவன் ஒரு அனாயிண்டட் ப்ரீச்சர். அதே மாதிரி ப்ரீச்சர் தான் இன்னைக்கு தேவை. எல்லாம் காம்ப்ரமைசிங் பண்ணி ஒரு உபதேசம் ஒழுங்கு இல்லாத எல்லாரையும் சூத்தி கூப்பிட்டுக்கிட்டு எல்லா ஊழியக்காரர்களையும் கூப்பிட்டு நான் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கேன்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து தேவனால் ஏற்படுத்தப்பட்டது கிடையாது. இவ்விதமாக இருக்குது. கடைசி காலத்தில் இன்னும் இன்னைக்கு ஆண்டவருடைய வருகை ராப்சர் தாமதமானால் இன்னும் அதிக குழப்பங்களை ஏற்படும். இந்த ஊழியக்காரர்கள் அதிக குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். இந்த மெசேஜில் இருக்க ப்ரீச்சர்ஸ் அதிக குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். அதனால் கர்த்தருடைய அந்த ராப்சர் சீக்கிரமாக வர வேண்டும். அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவரும் தப்பிப்பது, எல்லாம் வஞ்சிக்கப்படுவார்கள். தாங்கள் செய்ததான் ரைட்டு நினைப்பாங்க. வேதத்தின்படி பார்த்தா அது தவறாக இருக்கும். யூ ஆர் அ செப்பரேட்டட் பீப்புள். நம்ம நியூ பேர்த் அடைய வேண்டும். ராப்சரின் ஃபெய்த் அடைய வேண்டும். இவங்க எல்லோரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றிருக்காங்க, ஆனால் பரிசுத்தாவி பெறல. அதனால் கீ வந்து யார்கிட்ட இருக்குன்னா பேதுருட்ட இருக்குது. அதெல்லாம் பேதுருவும் அங்கே யோபானும் அங்கே வருகிறாங்க. அந்த அப்போஸ்தல சபையானது இவங்க ஞானஸ்தானம் பெற்றால் மட்டும் போதாது, இவங்க பரிசுத்தாவியை பெற வேண்டும் என்று அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் தீர்மானம் செய்கிறார்கள். The church was not too interested in the people just getting baptized in the name of Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றா போதும்னு நம்ம திருப்தியாக இருக்கக்கூடாது. நம்ம பரிசுத்தாவியை பெற்றுக்கிறோமா? பரிசுத்தாவி தான் நியூ பேர்த். அதான் நீங்கள் நியூ பேர்த் அடைஞ்சிருக்கீங்கன்னா பரிசுத்தாவி பெற்றிருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த பரிசுத்தாவி பெறணும்னா ரெண்டு ஸ்டேஜ் வரணும். மூணாவது ஸ்டேஜ் தான் பரிசுத்தாவி பெறுவது. நம்ம அதை தான் இப்பொழுது யோசிக்க வேண்டும். அதிக குழப்பம் மெசேஜில் இருக்குது. இதில் இருக்க ஊழியக்காரர்கள் அதிக குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். யாருக்கூடையும் ஐக்கிய வைக்க முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட தவறான உபதேசங்கள் இருக்கிறது. அதனால் அந்த தவறான உபதேசங்கள் நிமித்தமாக கொஞ்சம் புளிச்சமாக எல்லாத்தையும் புளிப்பாக்கிறோம். அப்படி அந்த புளிச்சமாவை அப்புறப்படுத்த வேண்டியதாக இருக்குது. புளித்த மாவு வந்து தவறான உபதேசத்துக்கு அடையாளமாக்கு. இந்த மெசேஜில் நிறைய புளித்த மாவு இருக்கு. அதனால் அருமையானவர்களே, நம்ம வந்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளல தான் குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. இங்கே பரிசுத்தாவியை பெற வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? இவங்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க, ஆனால் பரிசுத்தாவியை பெறல. இதை பேதுருவும் யோவானும் இங்கே வந்து அவர்களுக்கு இன்னும் டீப்பாக வந்து வார்த்தையை போதித்து அவர்களுக்காக ஜெபித்து இதை கைகளை வைக்கும் பொழுது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார்கள்.
ப்ராமிஸ் என்ன? நீ மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கின்ற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள். இஸ் ஆல் ரிசீவ் த கிஃப்ட் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். அதனால ப்ராமிஸ் அவங்க பெற வேண்டும். ஞானஸ்தானம் எடுத்தால் அதோடு முடிஞ்சு போகிறதில்லை. நம்ம பரிசுத்தாவி பெற்று ஆவினாலே வழி நடத்தப்படுகிறோமா? எவர்கள் தேவனுடைய ஆவினாலே வழி நடத்தப்படுகிறாரோ அவர் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார். 1976 இருந்து இப்பொழுது 2023 வரைக்கும் நான் ஆவியினாலே வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த ஊழியத்தை ஆவியில கொண்டு போய்கிட்டு இருக்கோம். மற்றவங்களை பார்த்து நம்ம காப்பி அடிக்கதில்லை. நாம வந்து பரிசுத்த ஆவியானவர் நடத்தி கொண்டு போகிறார். அதுக்கு நீங்களே சாட்சிகளா இருக்கிறீங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் சாட்சிகளா இருக்கிற இந்த ஊழியம் எப்படி போய்கொண்டு இருக்கிறது, ஒவ்வொரு வருஷமும் எப்படி போய்கிட்டு இருக்குது, மெசேஜ் வெளிப்பாடு எவ்விதமாக வந்து கொண்டிருக்கிறது, கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறாருங்கிறத நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்ம லீட் பண்ணி போயிட்டு இருக்கிறார். ராப்சர் வரைக்கும் நம்ம லீட் பண்ணுவார். அதுதான் ஒரு உண்மையான சபை. அதுதான் அபிஷேகம் பண்ணப்பட்ட போதகர். அவர் ஆவியினாலே நடத்தப்படுகிறார். தன் இஷ்டம் போல செய்வதில்லை. தன்னுடைய மூளையில வந்ததெல்லாம் பேசுறதில்லை. ஆவியினாலே அவர் பேசுகிறார். அது ஜனங்களை என்ன செய்யுது, சேஞ்ச் பண்ணுது. ஜனங்களை நியூ பேர்த்தில் கொண்டு வருது. ஜனங்களுக்கு ராப்சரின் ஃபெய்த் வந்து அவங்களை ராப்சருக்கு ஆயத்தமாக்கப்படுகிறது. அதுதான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வது. அதனால் இவர்கள் பரிசுத்தாவியை பெற வேண்டும் என்று யோவானும் அங்கே பேதுருவும் அங்கே வருகிறாள். ஏன்னா பேதுருட்ட தான் அந்த கீ கொடுக்கப்பட்டிருக்கு. பல்லோராஜ்யத்தின் திறவுகோல் அங்கே கொடுக்கப்படும். அவன் வந்து அந்த கதவை சமாரியர்களுக்கு திறக்க வேண்டும். இப்பொழுது சமாரியர்களுக்கு திறக்கும் பொழுது தே ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட். ரெடெம்ப்ஷன் என்றால் வெளியே வர வேண்டும், உள்ளே போகணும். பாவஜீவியத்திலேருந்து வெளியே வர வேண்டும், சாபனத்திலேருந்து வெளியே வர வேண்டும், கிறிஸ்துவுக்குள் வார்த்தைக்குள்ளே நம்ம போகணும். ரெடெம்ப்ஷன் ஹேஸ் டூ பார்ட்ஸ். மீட்பு என்பது ரெண்டு பகுதியாக இருக்கிறது. அவுட் ஆஃப் அண்ட் இன் டூ. வெளியே வருவது, எகிப்தை விட்டு வெளியே வரணும், கானானுக்குள்ளே பிரவேசிக்கணும். நம்ம சோதோமை விட்டு வெளியே வர வேண்டும். நம்ம ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டுக்குள்ளே வர வேண்டும். வெளியே வரணும், உள்ளே போகணும். வெளியே வந்தால் மட்டும் போதாது, நம்ம உள்ளே போகணும். அதெல்லாம் இப்பொழுது அந்த பிலிப் மினிஸ்ட்ரி எம்டிங் மினிஸ்ட்ரி, அவர்களை வந்து எம்டி பண்ணுவது. அவங்கள்ட்ட இருக்கிற தீய காரியங்கள், வார்த்தைக்கு முரணான காரியங்கள் எல்லாத்தையும் அவங்கள விட்டு எடுத்து போடுவது தான் பிலிப் மினிஸ்ட்ரி. இங்கே பேதர் வரும் பொழுது ஃபில்அப் மினிஸ்ட்ரி, பசுத்தாவினாலே நிரப்பப்படுவது. பேப்டிசம் எடுக்கும் பொழுது நம்ம கடந்த கால பாவம் மன்னிக்கப்படுகிறது. Sins being remitted, when you were past sins are remitted. உங்களுடைய கடந்த கால பாவம் மன்னிக்கப்பட்டு நீங்கள் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெறுகிறீங்க. டெவில் வந்து நம்மளை விட்டு போகிறோம். பிசாசு நம்மளை விட்டு போகிறது. மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெறும் பொழுது பிசாசு நம்மளை விட்டு விலகிறான், நம்மளை விட்டு போய்விடுகிறான். ஆனால் நம்முடைய பாத்திரம் எம்டியாக தான் இருக்குது. அது ஃபில்லப் ஆகிறது தான் பரிசுத்தாவியை பெறுவது. அப்படி ஃபில்லப் ஆகாமல் எம்டியாக வச்சிருந்தா அந்த பிசாசு என்ன செய்யும் என்றால் எல்லா இடத்துலையும் சுற்றி தெரிஞ்சிட்டு பிறகு நம்ம விட்டு வந்த அந்த அந்த ஹாலை வந்து பார்க்க வரும். அது பெருக்கி ஜோடித்து வச்சிருச்சுன்னா அது என்ன செய்யும் என்றால் வெறுமையாக இருந்தால் தன்னை விட ஏழு பொல்லாத ஆவிகளை கொண்டு வந்து அங்கே குடியிருக்குமா. அப்பொழுது அவனுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை மோசமாக இருக்குமா. ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட வேண்டும். அந்த இருதயமானது வெறுமையாக இருந்தால் பல பொல்லாத ஆவிகள் உள்ளே வந்துடுமா. இயேசு கிறிஸ்துவ விதமாய் சொல்லியிருக்கிறார். மத்தேயு 12:43-45 வரைக்கும் வாசிக்கலாம்.
அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்து என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தண்ணிலும் பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்போது இந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும்.
பசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு போகும் பொழுது அது சுத்தி தெரியுது, வறண்ட இடங்கள்ல சுத்தி தெரியுது. அதுக்கு இடம் கிடைக்கல. பிசாசு யாருக்குள்ளையாலும் புகுந்து கொள்ள வேண்டும். அதனால் அவனுக்கு அந்த பிசாசுக்கு இடம் கிடைக்கனால விட்டு வந்த வீட்டுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு வந்து எட்டி பார்க்கும் பொழுது அது வெறுமையாக இருக்குது. பெருக்கி ஜோடித்து அலங்கரிக்கப்பட்டுருக்கிறது. அதனால் என்ன செய்து நமக்கு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஏழு பிசாசை கூட்டிகிட்டு வந்து எட்டு பிசாசாக அவனுக்குள்ளே இருக்கும் பொழுது அவனுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை மோசமாக இருக்கும். அதான் பத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்திலே பாவ மன்னிப்புக்குன்னு ஞானஸ்தானம் பெற்று நம்ம பரிசுத்தாவியை பெறாமல் இருந்தால் என்ன செய்யும் என்றால் நம்ம ஃபில்லப் ஆகலைன்னா நம்முடைய பாத்திரம் எம்டியாக இருந்தால் இன்னும் ஏழு பிசாசு சேர்ந்து வந்து நமக்குள்ளே இருக்கும். அவனுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். இந்த சந்ததியாருக்கு அப்படியே சம்பவிக்கும் என்று இயேசு சொல்லுகிறார். அதனால நமக்கு அத்தராக இயேசு நாமத்தில் ஞாசகப்படுது. இந்த வெளிப்பாட்டை ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் ஒவ்வொரு ஞாயிற்றுலையுமே வந்து பிரசங்கத்தை கேளுங்க, பாஸ்டர் என்ன மெசேஜ் சொல்கிறாருன்னு கேளுங்க. நம்ம பாஸ்டருக்காகவோ நம்ம சபைக்காகவோ வரல, இந்த வார்த்தையை கேட்கறதுக்காக வரும். சிலர் வந்து சர்ச்சுக்காக போவாங்க, எங்கள் சர்ச்சு எங்கள் சர்ச்சு எங்கள் பாஸ்டர் எங்கள் பாஸ்டர்னு போவாங்க. அது சரியான அட்ராக்ஷன் கிடையாது. இந்த சர்ச்சு பில்டிங்காகவோ எனக்காகவோ நீங்கள் வரக்கூடாது, பாஸ்டருடைய மெசேஜை கேட்க வரணும். அதுதான் உண்மையான அட்ராக்ஷன். அதுதான் வார்த்தையினாலே கவர்ச்சிக்கப்பட்டு இங்கே வரும் பொழுது நீங்கள் போகும் பொழுது ஃபில்அப் ஆகிட்டு போகிறீங்க. உங்களை எப்பவும் நீங்கள் ரினியூ பண்ணிக்கிடுறீங்க. நீங்கள் இங்கே வரும்பொழுதெல்லாம் வார்த்தையை கேட்டு ஃபில்அப் ஆகுறீங்க. அப்பொழுது சாத்தா உங்களுக்குள்ளே வர முடியாது. உங்களுடைய பாத்திரம் ஃபுல்லாக இருக்குது, மேற்கொண்டு அவன் வர முடியாது. அது காலியாக இருந்தால் வந்துடுவான். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்து சபை கூடி வராதபடி, மெசேஜ் கேட்காதபடி இருக்கிறவனுக்கு ஏழு பிசாசு கூட வந்து சேர்ந்து அவனுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை மோசமாக இருக்கும். அப்போ சிலர் எப்ரேயர் 10:25 சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாமல் நாளானது சமீத்து வருது எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. அதனால் தூரத்தில் இருக்கவங்க நெட்டில் கேட்க வேண்டியதான். பக்கத்தில் இருக்கிறவங்க நான் வந்து இங்கே நெட்டில் ஆன்லைனில் கேட்குறேன்னு சொன்னால் பைபிள் அந்த வசனம் என்ன ஆச்சு, அந்த வசனம் என்ன சொல்லுது, சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. நெட்டில் கேட்குறேன்ட்டு பர் நெட்டில் வேண்டாதெல்லாம் பார்த்து அவங்களுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமே மோசமாக போயிடும். சபைக்கு வரணும்னா குளிச்சு சேன ட்ரெஸ் பண்ணி நம்ம நீட்டாக வரணும், ஒரு ஆயத்தத்தோடு வரணும். நெட்டில் கேட்கணுன்னா உட்கார்ந்தவர்களே பல்லு தொலைக்காம கூட கேட்கலாம். அது உங்களை வந்து ஒரு பயபக்தி வராது, ஒரு சின்சியாரிட்டி வராது. பிறகு என்ன செய்யறதுன்னா அங்கே போயிட்டு வந்து கேட்கலாம். வேறு ஒருத்தர் நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க, உடனே மெசேஜை ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க ஃபோனை அவங்க காலை நம்ம அட்டன் பண்ணுவோம். இது எல்லாமே சீர்கட்டத்தனமாக இருக்கும். கேட்டால் நான் நெட்டில் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அது ஒரு சாக்குப்போக்காக இருக்குது. சர்ச்சுக்கு வர வேண்டிய தூரத்தில் இருக்கும் பொழுது நம்ம வராமல் வீட்டில் உட்காந்து கேட்பது அது வசனத்தை மறுதளித்த மாதிரி இருக்கிறது. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடு, சிலர் விட்டு விடுவார்கள். கடைசி காலத்தில் ரேப்சர் வர நேரத்தில் நம்ம நாளானது சமீத்து வருது நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அப்படியானால் என்ன செய்யும் என்றால் சில நேரங்களில் சாத்தான் நம்மளை வந்து மோசம் போக்கி விடுவான். இப்போ இவங்க இங்கே இப்போ போயிட்டு பிலிப்பு போய் பிரசங்கம் பண்ணும்பொழுது அவனை எம்டி பண்ணுகிறான். அவங்ககிட்ட இருக்கிற எல்லா சாத்தானுடைய கிரியைகளையும் நாக் அவுட் பண்ணி அதை வார்த்தையினாலே உடச்சி எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து அந்த பாத்திரத்தை எம்டி ஆக்குறான். இதை பேதரு வந்து அங்கே ஜெபம் பண்ணும் பொழுது அவங்கெல்லாம் பரிசுத்தாகி பெறுகிறாங்க. அவங்க கிறிஸ்துவினாலே ஆவினாலே நிரப்பப்படும் பொழுது அவங்க வந்து நியூ பேத் அடைஞ்சிட்டாங்க. ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் நமக்கு நவமான இதயத்தை தருகிறார். பின்பு அவர் வந்து நமக்கு நியூ ஸ்பிரிட் தருகிறார். அதன் பின்பு ஹிஸ் ஸ்பிரிட் நமக்கு தருகிறார். முதல்ல நியூ ஹார்ட், ரெண்டாவது நியூ ஸ்பிரிட், மூணாவது ஹிஸ் ஸ்பிரிட். வாசிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. எசேக்கியேல் 36:26-27 வாசிக்கிறோம். அவர் நமக்கு கல்லான இதயத்தை எடுத்து போட்டு நமக்கு சதையான இதயத்தை தருகிறார். அதன் பின்பு நியூ ஸ்பிரிட், வார்த்தையை கேட்கணும்னு ஆசை, ஜெபம் பண்ணணும்னு ஆசை, சத்தியத்தை அறியணும்னு ஒரு ஆசை, ரொம்ப பிரியம், அது மேலே சத்தியத்தின் மேலே அதிக வாஞ்சி, இது நியூ ஸ்பிரிட். பின்பு அவருடைய ஆவியை தருகிற ஹிஸ் ஸ்பிரிட். அந்த ஹிஸ் ஸ்பிரிட் வரும்பொழுது அதுதான் நியூ பேர்த், அதுதான் பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அவனுக்குள்ளே வந்து அவர் வாசமாக இருக்கிறார். ஒரு மனுஷனுக்குள் மனுஷிக்குள்ள தேவன் ஆவியாக வந்து வாசம் பண்ணி அவங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துகிறது. இதுதான் நியூ பேர்த் அனுபவமாயிரு எக்ஸ்பீரியன்ஸ். வார்த்தை விசுவாசி, திக தேசிய விசுவாசி இதுதான் சொல்லுவாங்க. நியூ பேர்த் அடையணும்னு யாராக போதிக்கிறாங்களோ அவங்க எப்படி வேணாலும் நம்ம ஜீவிச்சுக்கிட்டு நம்ம சர்ச்சை மாற்றையும் நம்ம விசுவாசிக்கிறோம், தீர்க்க தேசிய விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிடலான்னு இன்றைக்கி இப்போ நிறைய போதகர்கள் நினைக்கிறாங்க. தீர்க்க தேசிய செய்தியை நம்ம வந்து விசுவாசித்தாலே நம்ம ரேப்சரில் போயிடலான்ங்க. ரேப்சரிங் ஃபெய்த் வேணுமே. எல்லாமே ப்ராஃபிட் தானே சொல்லியிருக்கிறாரு. நான் அதைத்தான் உங்களுக்கு போதிக்கிறேன். இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்க, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால வெளியே வந்தாங்க. அதான் ஜஸ்டிஃபிகேஷன். யாத்ராம 12:7 ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு நிலையினுடைய இரு சட்டத்திலும் மேற்சட்டத்திலும் அந்த இரத்தத்தை பூச வேண்டும். இரத்தத்தின் கீழே நீங்கள் அடைக்கலமாக இருக்கும் பொழுது வாதையானது உங்களை அணுகாது. ஐ வில் சீ த பிளட் அண்ட் பாஸ் ஓவர் யூ. நான் இரத்தத்தை கண்டு நான் உங்களுக்கு மேலே கடந்து சொல்லுவேன். இரத்தமானது, இந்த பிளட் ஷால் பி யுவர் டோக்கன், அது உங்களுக்கு அடையாளமாக இருக்கும் என்று யாத்ராம 12:13 வாசிக்கிறோம். அந்த இரத்தம் எதை குறிக்கிறது என்றால், அங்கே ஒரு ஜீவன் அங்கே போயிட்டுன்னு அர்த்தம். ஒரு ஜீவன், இரத்தத்தில் தான் ஜீவன் இருக்கிறது. அதனால் ஒரு ஆடு அடிக்கப்படும் பொழுது ஒரு ஜீவன் நமக்காக மரித்திருக்கிறது, அந்த ஜீவன் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுக்கு அடையாளமாக இருக்கிறது. அதனால் நம்ம மரிக்க வேண்டிய இடத்துல ஒரு ஆடு மரிச்சிருக்கிறது. நம்முடைய பாவமானது அந்த ஆட்டின் மேல் செலுத்தப்பட்டிருக்குது. அந்த ஆட்டினுடைய நீதி நம்ம மேலே வருகிறது. ஒரு மனுஷனுடைய சின் வந்து அந்த ஆட்டுக்குட்டி மேலே டிரான்ஸ்ஃபர் ஆகிறது. அது ஆடு ஒரு சாதுவான மிருகம், அந்த நீதி வந்து நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது. அதனால் அந்த இரத்தம் எது கல்யாணமாக்கணும், எனக்காக ஒன்று மரித்திருக்கிறது, நான் மரிப்பதற்கு பதிலாக அந்த ஆடு மரிச்சிருக்கிறது என்பதுக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டியோடு ஒரு மனுஷன் அடையாளப்படுத்துகிறான். அப்பொழுது அந்த ஜீவன், அந்த நீதியானது டிரான்ஸ்ஃபர் ஆகப்படுது, நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, நம்ம பாவம் அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இதுதான் ஜஸ்டிஃபிகேஷன். இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தார். ஆமென். அந்த ஆட்டுக்குட்டியோடு நம்ம அடையாளப்படுத்தும் பொழுது நம்முடைய பாவம் அவர் மேலே போயிடுது, அவருடைய நீதி நம்ம மேலே வந்துடும், நம்ம நீதிமானாக்கப்படுகிறோம். ஜஸ்டிஃபிகேஷன் இதுதான் பரிசுத்தாவியை பெறுவதற்கு முதல் படி. அதுதான் அதை விட்டுட்டு புதுசாக பரிசுத்தாவி பெறதுக்கு உபதேசம் கொடுக்குறாங்களாம். பைபிள் தெரியாத சிலர் வந்து அங்கே போய் வஞ்சிக்கப்படுறாங்க. அவங்கள நான் வந்து கடுமையாக கண்டிச்சிருக்கிறேன். பைபிள் தெரியாது, ஒரு ஆவிக்குரிய அனுபவம் கிடையாதவங்க வஞ்சிக்கப்படுவாங்க. நாலாப்பிலேருந்து பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இத்தனை வருஷமாக பைபிள் படிக்கிறேன், இன்னும் எனக்கு பைபிள் தேவட்டலை, எனக்கு போதுமான நேரம்தான் கிடைக்கல. இந்த நேரத்துக்குரிய செய்தியை அறிய வேண்டும் என்றால் பைபிள் தரவாக தெரியணும். அப்படி இல்லாதவங்க வந்து இதை பைபிள் சரியாக சின்ன வயசுலேருந்து படிக்காதவங்க எடறி போவாங்க, கள்ள போதகத்தினாலே எடறி போவார்கள். ஆண்டவர் எல்லாத்தையும் நியாய தீர்ப்பில் கொண்டு வருவார். அதனால் பாருங்கள், அந்த ஸ்லைன் லேம்போடு கூட நம்ம அடையாளப்படுத்தும் பொழுது அந்த லேம்பு நம்முடைய ஜட்ஜ்மெண்ட்டை ஏற்றுக்கொள்ளுகிறது. கத்ரா இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜட்ஜ்மெண்ட்டை, நியாய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டார். அவருடைய நீதி நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கிறது. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி அவர் நமக்காக பாபமானார். 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கிறோம். அதனால் நம்முடைய பாவம் அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிவிட்டது, அவருடைய நீதி நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி. தான் ஜஸ்டிஃபிகேஷன். அது ஒரு ஆட்டுக்குட்டியோடு நம்மை அடையாளப்படுத்தும் பொழுது, கல்வாரி சிலுவையோடு நம்ம அடையாளப்படுத்தும் பொழுது நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் ஆகிறோம். அதன் பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் ரெட் சீயை கடந்தாங்க. யாத்ராம 14:4 ரெட் சீயை கடக்கிறார்கள், சிவந்த சமுத்திரத்தை கடத்து வருது. அதுதான் ஞானஸ்தானம். அவங்க வந்து நீதிமானாக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெறுகிறார்கள். இது வரைக்கும் அது ஜஸ்டிஃபிகேஷன், பரிசுத்தாவியை பெறுவதற்கு முதல் படி. ரெண்டாவதாக 40 வருஷம் வனாந்தரத்தில் வரும்பொழுது, அந்த வனாந்தரத்தில் வரும்பொழுது அதுதான் வந்து சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தமாக்கப்படுதல். கர்த்தர் அவர்களை 40 வருஷம் வனாந்தரத்தில் கொண்டு வந்து அவர்களை டெஸ்ட் பண்ணுகிறார். என் வார்த்தையின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று டெஸ்ட் பண்ணும் பொழுது அநேகர் ஃபெயிலியர் ஆகிவிட்டாங்க. ஆனால் ஜாஸ்வா காலேப் வந்து அவர்கள் வந்து ஸ்டாண்ட் பண்ணாங்க, வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணாங்க. யோர்தானை தாண்டி அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்தரித்து கொண்டார்கள். அதனால் யோர்தானை தாண்டி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகிறது தேட் ஸ்டேஜ். அதுதான் பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட், அதுதான் நியூ பேர்த். பைபிளில் எவ்வளோ தெளிவாக போட்டிருக்கு பரிசுத்தாவிய பெறுனா எப்படி. பைபிள் தெரியாத சிலர் வந்து இந்த கள்ள உபதேசத்தினாலே வஞ்சிக்கப்படுவது. நீ பரிசுத்தாவிய பெற்றிருக்கிறான், நீ பைபிள் சொல்கிறத பார்க்கவா, ஒரு மனுஷன் சொல்கிறத கேட்கவா, ஒரு குழப்பவாதி சொல்லுவதை கேட்கிறதா? அருமையானவர்களே, நம்ம நியூ பேர்த் அடைய வேண்டும். ஜஸ்டிஃபிகேஷன், எகிப்தை விட்டு வெளியே வருவது, வனாந்தரத்திலே ஆண்டவர் நம்மை பரிசோதித்து பார்த்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அதன் பின்பு நம்ம வந்து யோர்தானை தாண்டி கானான் தேசத்தில் பிரவேசிக்கும் பொழுது பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட், த்ரீ ஸ்டேஜ். அதில் எல்லாரும் ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. தேவர் ட்ரைட் அண்ட் தேவர் டெஸ்டட். ஆண்டவர் அவர்களை பியூரிஃபை பண்ணினார், ஆனாலும் அவங்க ஸ்டாண்ட் பண்ண முடியாதனால அவங்க வந்து தேர்ட் ஸ்டேஜுக்கு போக முடியல. அருமையானவர்களே, நம்ம இன்னைக்கு தேர்ட் ஸ்டேஜ் வந்திருக்கிறோம். ஆமீன். நம்ம நியூ பேர்த் அடைஞ்சிருக்கிறோம். எல்லோரும் உங்களை கேட்டு பாருங்கள், உங்கள் மனசில் நீங்களே கேட்டு பாருங்கள். வேறு யார்ட்டையும் போயிட்டு நான் நியூ பேர்த் அடைஞ்சிருக்கிறான்னு கேட்க வேண்டாம். உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள், உங்கள் மனசில் நீங்களே பேசி பாருங்கள், நான் நியூ பேர்த் அடைஞ்சிருக்கேனா. அந்த சமாரியர்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானசான பார்த்தாங்க, ஆனால் பரிசுத்தாகி பெறல. அதே போல் நம்ம இருக்கிறோமா? அப்படியானால் பிசாசு நம்மளை வஞ்சிக்க முடியும், அவன் மறுபடியும் நமக்குள்ளே வர முடியும். இங்கே எகிப்திலே இல்லை, இப்போ எகிப்தை தாண்டி வனாந்தரத்துக்கு வந்துட்டாங்க. வனாந்தரத்தில் வந்து எல்லாரும் ஃபெயிலியர் ஆயிட்டாங்க, எல்லாரும் விழுந்து போனாங்க, அவங்களுடைய பிரேதங்கள் விழுந்து போனது, அவங்க நியூ பேர்த் அடையவில்லை. ஆனால் ஜாஷ்வா காலை வந்து ஆவினாலே நடத்தப்பட்டாங்க, மோசஸை சின்சியராக ஃபாலோ பண்ணாங்க. இன்றைக்கி வார்த்தையை சின்சியராக ஃபாலோ பண்ண வேண்டும். அநேக மாய் மாலங்கள் இன்னும் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, அநேக போதர்கள் ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள். நம்ம என்ன செய்ய முடியும்? சரியான ஆவிக்குரிய வாழ்க்கையை சொல்லுவதில்லை. அப்படியாப்பட்ட ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம்? ஆட்களை சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? நியூ பேர்த் அடைய வேண்டும். நம்ம பிள்ளைகள் நியூ பேர்த் அடைய வேண்டும். நம்முடைய குடும்பத்தார் நியூ பேர்த் அடைய வேண்டும். நான் ரொம்ப காலமாக சர்ச்சைக்கு வரேன், அதெல்லாம் செல்லுபடியாது, ஆண்டவர்கிட்ட செல்லுபடியாகாது. நியூ பேர்த் அடைஞ்சிருக்கிறியா? இப்பொழுது என்ன சென்றால் முத்திரைகள் திறக்கப்பட்டு இதை பேப்டிசம் அந்த ஹோலி கோஸ் இப்பொழுது அதிகமாக கிடைக்கிறது. இந்த மெசேஜ், இந்த அனாய்டிங் உங்களுக்கு அதிகமாக, இந்த வெளிப்பாடுகள் உங்களுக்கு அதிகமான அனாய்டிங்கை கொண்டு வருது, ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட்டை கொண்டு வருது. ஹல்லேலூயா. வார்த்தையில் நம்ம கழிகுறது மட்டுமல்ல, நம்ம வெளிச்சத்தில் நடக்கிறோம். ஆமேன். இயேசு கிறிஸ்து ஊழியத்தில் அநேகர் அவரை பின் சென்று வந்தாங்க, யூத மார்க்கத்தை விட்டு பின் சென்று வந்தாங்க. அது ஜஸ்டிஃபிகேஷன். ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே கடினமான உபதேசம் சொல்லுகிறார், யார் இதை நிலை நிற்க முடியும்னு சொன்னாங்க. அவங்க சாங்க்டிஃபிகேஷன் அங்கே வந்தாங்க, அதன் பின்பு அவங்க பரிசுத்தாவி பெறல. யோவான் 6:60 வாசிக்கலாம்.
அவருடைய சீஷர்கள் அநேகர் இவர்களை கேட்டபொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள்.
இதோ கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள். 66 வசனத்தை வாசிக்கலாம்.
அது முதலுடைய சீஷர்கள் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள்.
பாருங்க, அவங்க செகண்ட் ஸ்டேஜ் வந்தாங்க, அதுக்குள்ள பின்வாங்கி போயிட்டாங்க. 7 பிசாசு அவங்களுக்குள்ள வந்துட்டு. இயேசு கிறிஸ்து ஊழியத்தில் செகண்ட் எக்ஸாடஸ்லேயும் ஜனங்கள் ஒரு ஸ்டெப்பு வந்தாங்க, யூத மார்க்கத்தை விட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். அது ஒரு ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப்பு அவங்களால கண்டினியூ பண்ண முடியல. இது கடினமான உபதேசம், அந்த வெளிப்பாடுகளை அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியவில்லை. அந்த வெளிப்பாடுகள் மனுஷன் மாண்டே மாறாத சரீர வார்த்தையை புசிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, அந்த ரெவலேஷன், அந்த தேட்புல், அந்த ஓப்பனிங் ஆஃப் த வேர்ல்டில் வரும் பொழுது அவங்களால ஸ்டாண்ட் பண்ண முடியினால பின்வாங்கி போயிட்டாங்க. பாருங்க, அவங்க பரிசுத்தாவி பெறவில்லை. ஆனால் 120 பேர் மேலரில் போய் பரிசுத்தாவி பெற்றாங்க. ஹல்லேலூயா. அவங்க இயேசுவை பின்பற்றினாங்க, அவங்க சின்சியராக இருந்தாங்க, அதன் பின்பு பரிசுத்தாவி பெற்றாங்க. பாருங்க, அவங்க வந்து நியூ பேர்த் அடைஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கி மெசேஜ் அதுதான் நம்மகிட்ட டிமாண்ட் பண்ணுது. ஆண்டவர் நம்மகிட்ட அதான் டிமாண்ட் பண்ணுறார், நீ நியூ பேர்த் அடைஞ்சிருக்கிறியோ. சமாரியர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றாங்க, ஆனால் பரிசுத்தாவி பெறல. பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ் இஸ் நியூ பேர்த். த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் பர்சனலிட்டி யூ. உங்களுக்கு ஆண்டவர் தனிப்பட்ட பரமாக வெளிப்படுத்த அந்த வெளிப்பாடுகள் வந்து உங்களுக்கு அனாய்டிங்கை கொண்டு வருது. அதனால் பாருங்க, ஜோஷுவா அண்ட் காலேப் மாத்திரம்தான் அவர்கள் பிரவேசிக்க முடியும்னு ஆண்டவர் சொல்லிவிட்டார். அவங்க மோசஸை சின்சியராக ஃபாலோ பண்ணாங்க, அவங்க ரெட்சியை தாண்டினாங்க, அவங்க வனாந்தரத்தை தாண்டி, அவங்க யோர்தானை தாண்டி அவங்க வந்து நியூ லேண்டுக்குள்ளே வரும் பொழுது அவர்கள் வந்து பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் பெற்றிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நோவாவை ஆண்டவர் பேழை உண்டு பண்ண சொன்னார். அதில் ஒன் டோர் இருக்க வேண்டும், 3 ஸ்டோரிஸ் இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஸ்டோரிஸ் ஜஸ்டிஃபிகேஷன், ரெண்டாவது சயின்டிஃபிகேஷன், மூணாவது பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட், தேவனோடு ஐக்கியப்படுவது. ஆமென். He had fellowship with God. மூணாவது தட்டில் தான் தேவனோடு ஐக்கியப்பட முடியும். கீழே வந்து ரெண்டாவது தட்டில் பறவைகள் இருக்குது, அடித்தட்டில் மிருகங்கள் இருக்குது. அதனால் அவைகளெல்லாம் தேவனோடு ஐக்கியப்பட முடியாது. மூணாவது அந்த மேல் தட்டில் நோவாவுடைய ஃபேமிலி இருக்கிறது, அவன் தேவனோடு ஐக்கியப்படுகிறான். நம்ம அந்த தேர்டு மூணாவது தட்டுக்கு போகணும். அதுதான் வந்து பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், நியூ பேர்த், ஹல்லேலூயா. அந்த ஸ்டேஜ் போக வேண்டும். இப்பொழுது சீமோனும் என்ன செய்கிறான் என்றால் மனம் திரும்பி அவனும் என்ன செய்கிறான் என்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டான். ஆனாலும் அவன் என்ன செய்யலை, அவன் வந்து முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கலை. அங்கே பேதுரு வரும் பொழுது அவன் கொண்டு பணத்தை கொடுத்து, நானும் யார் மேலே கை வைக்கிறேனோ அவங்களுக்கு பரிசுத்தாவி கிடைக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது பேதுரு அவனை கடிந்து கொள்கிறான். நீ தேவனுடைய வரத்தை பணத்தினால் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய், உன் பணம் உன்னோடு நாசமாக போகட்டும், நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் இருக்கிறாய், அதனால் என்ன செய்தால் அதிக கேடானது உனக்கு நடக்கும் என்று சொல்லும் பொழுது அவன் பயந்து நடுங்கி எனக்கு அப்படிலாம் வரக்கூடாது, நீங்க எனக்காக ஜெபிக்கீங்கன்னு சொல்லுகிறான். 23-24 வாசிக்கலாம்.
நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான். அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்று எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக்
கொள்ளுகிறேன். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிற, நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடி உன எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்க. அவன் வந்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றும் பரிசுத்தாகி பெறல, அவனுடைய நேச்சர் மாறலை. பாருங்க, அதே போல தான் சிலருக்கு வந்து பரிசுத்தாவி பெற்றிருப்பாங்க, ஆனால் அவங்க பேசுகிற பேச்சுகள் எல்லாமே அது வார்த்தைக்கு முரணாக இருக்கும். பைபிள் படி பேச மாட்டாங்க, வார்த்தையின் படி பேச மாட்டாங்க. நல்ல நேச்சர் இருக்காது, தீய நேச்சர் இருக்கும், பேடு நேச்சர் இருக்கும், ஓல்டு நேச்சர் இருக்கும். ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறாங்க, வார்த்தையை கேட்குறாங்க, ஆனாலும் அவங்களுடைய ஓல்டு நேச்சர் மாறலை. அவங்களுடைய பழைய சுபாவம், அவங்களுடைய பழைய தீய சுவாவம் மாறலை. நமக்கு இந்த நேச்சர் வரணும், ஸ்டேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேன் அடைய வேண்டும். விசுவாசத்தோடு வல்லமையும், வல்லமையோடு ஞானத்தையும், ஞானத்தோடு தன்னடக்கத்தையும், தன்னடக்கத்து பொறுமையும், பொறுமையோடு தேவபக்தியும், தேவபக்தியோடு சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடு அன்பையும். இந்த ஸ்டேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேன் அதான் குரோத் ஆகிறது, இதுதான் ஆவியில் வளருது. இப்படி வந்தால் தான் ரேப்சரிங் ஃபெய்த் வரும், அப்போ தான் ரேப்சரில் போக முடியும். அல்லது இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தும் உங்களுடைய ஓல்டு நேச்சர், உங்களுடைய பேச்சுகள், உங்களுடைய கிரியைகள் வந்து வித்தியாசமாக இருக்குது. அவிஸ்வாசியிலையும் கேடுகட்ட அவிஸ்வாசியாக இருந்தான்னா எப்படி ரேப்சரில் போக முடியும்? அதான் சொல்லுவோம், உன் பணம் உன்னோடு நாசமாக போகக்கூடாது. பணத்தினால எல்லாத்தையும் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறோம், பணத்தினால எதையும் சாதிக்கலாம்னு நினைக்கிறான். முடியாது, தேவனுடைய வரத்தை பணத்தினால வாங்க முடியாது. நீ இவ்விதமான எக்ஸ்பீரியன்ஸ் பெறணும், இந்த ரெவலேஷன் வர வேண்டும். இந்த ரெவலேஷன் வரும்பொழுது நம்ம சேஞ்ச் பண்ணுகிறது, நம்ம பெர்ஃபெக்ஷன் அடைகிறோம், அப்பந்தான் ரேப்சரில் போக முடியும். இவன் இந்த மாய வித்தையினாலே அவன் என்ன செய்தான் என்றால் அந்த சமாரிய பட்டணத்தையே அவன் வஞ்சித்து போட்டான். அந்த சமாரியர்கள் எல்லாருமே இவன் தான் ஒரு பெரிய சக்தின்னு நினைச்சாங்க. ஆனால் இப்பொழுது பிலிப்பு வரும்பொழுது, தேவனுடைய வார்த்தையோடு பிலிப்பு வரும்பொழுது அவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியவில்லை. சாத்தான் will be powerless before you. Nothing can harm you, not even death. என்று பிரதர் பென்னா சொல்லியிருக்கிறார். She is an invincible army. She knows what he wants to done with the word. அப்படி என்று பிரதர் பென்னா சொல்கிறார். என்ன அர்த்தம் என்றால் சாத்தான் நீங்கள் வந்து செய்தியில் உண்மையாக இருந்தனா, சின்சியர் பிலீவராக இருந்தா, நான் ஒரு சின்சியர் பாஸ்டராக இருந்தா, எனக்கு முன்னால் சாத்தான் வந்து வல்லமையை இழந்து போவான், உங்களுக்கு முன்னாக சாத்தான் வழிந்து போவான். தேவனுடைய வார்த்தையை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும், அவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை நீங்கள் செய்வீர்கள். உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த மெசேஜை வந்து நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லி ஆதாயம் பண்ணணும். இருக்கிற ஆத்மாவையும் கெடுத்து விடக்கூடாது. ரெண்டு லேடிஸ் சேர்ந்து பேசிட்டாங்கன்னா இருக்கிறதையும் கெடுத்து விடுவாங்க. யாராவது பற்றி பேசி இருக்கிறதையும் கெடுத்து போடுவாங்க. அதுப்போ வந்து ஓல்டு நேச்சர் மாறலன்னு அர்த்தம். இவங்களுக்கு ஓல்டு நேச்சர் இன்னும் இருக்குது, இவங்க ரேப்சரில் பங்கு பெற மாட்டாங்க, இவங்க பரிசுத்தாகி பெறலை, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க, அது ரைட்டு தான். ஆனா இன்னொரு சேஜி வரலையே. பாருங்க, இங்க பார்க்கும் பொழுது இவன் பணத்தினால இதை சம்பாதிக்கணும் நினைக்கும் பொழுது இவன் பரிசுத்தாவி பெறல, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞாசானம் எடுத்துக்கான். இவனுடைய ஓல் நேச்சர் மாறலை, இவனுடைய மந்திர புத்தி மாறலை, இவனுடைய மந்திர ஜாலங்கள் மாறவில்லை. ஆனால் பேதுரு அவனை கடிந்த, பேதுரு சின்சியர் பிலீவர், அவன் சின்சியர் ஊழியக்காரன், பரிசுத்தாவி பெற்றவன், யோவான் பரிசுத்தாவி பெற்றவன், பிலிப்பு பரிசுத்தாவி பெற்றவன். அதே போல் நம்மளும் மாறணும். பைபிளில் சொல்லப்பட்ட அந்த கேரக்டர், ஆவிக்குரியவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அதே போல் நம்ம மாற வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு பெர்ஃபெக்ட் பேட்டர்னாக இருக்கிறார். அவரை நம்ம பிரதிபலிக்க வேண்டும், அவரை நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ண வேண்டும், அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். ஜீசஸ் லீவ்டு இன் அ வேர்ல்ட் ஆஃப் பெர்ஃபெக்ட் ஃபெய்த். இயேசு பரிபூர்ண விசுவாசம் என்ற உலகத்திலே ஜீவித்தார், அதே போல் நம்ம ஜீவிக்க வேண்டும். அதுதான் இந்த மெசேஜ் நமக்கு போதிக்கிறது. அந்த பாருங்க, இவன் சார்சரி, அவன் சார்சரியோடு இருக்கிறான், சூனியக்காரனாக இருக்கிறான். இங்கே பிலிப்பு வந்து வேர்ட் ஆஃப் காடு உடையவனாக இருக்கிறான், வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட். இதுக்கு முன்னதாக பிசாசு ஒன்றும் செய்ய முடியல. அதே போல் இன்னைக்கு போப் உலகத்திலே அவர் தான் பெரிய சக்தி, இன்ஃபேலபிள், அவருடைய வார்த்தை மாறாதது என்று உலகமே நம்பிக்கிட்டு இருக்கு. 124 கோடி மக்கள் அந்த போப்பினாலே, அந்த கத்தோலிக்க உபதேசத்தினாலே வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, 124 கோடி மக்கள். இப்பொழுது என்ன செய்ய என்றால், கத்தர் இறங்கி வந்திருக்கிற ரதா 7 சீல் வெளிப்படுத்தல் 18:1,
இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன், அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று.
இதோ வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன், பின்பு வேறொரு தூதன் மிகுந்த வல்லமையோடு கூட வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். And after these things I saw another angel come down. This is Revelation 18. இது வந்து வெளிப்படுத்தல் 18 இருக்கிறது. Having great power and the earth was lightened with his glory. மிகுந்த வல்லமையோடு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன், அவனுடைய மகிமையால் பூமி பிரகாசம் ஆயிற்று. பாருங்கள், உலகமெல்லாம் சூன்யத்தில் இருக்கிறது. ஒன் காடுக்கு பதிலாக ட்ரினிட்டியை பிலீவ் பண்ணுவது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானத்துக்கு பதிலாக பிதா குமாரன் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் எடுப்பது, ஏதோ சாபனங்களை ஏற்படுத்தி கொண்டு தாங்கள் தான் பெரிய போதகர் என்று காண்பிக்கிறது. அதனால் எல்லாமே வார்த்தைக்கு விரோதமாக இருக்குது. அதனால் சாத்தானுடைய சூன்யத்தினாலே எல்லாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. உலகத்தில் இருக்க கிறிஸ்தவர்கள் எல்லாருமே வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் இறங்கி வருகிறார். அதுதான் 7 சீல். எல்லா முத்திரையை காட்டிலும் விசேஷித்த முத்திரை 7ஆம் முத்திரை. இட் இஸ் அ கிரேட்டஸ்ட் சீல். 7 சீல் இஸ் கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப். அது கிறிஸ்துவாக இருக்கிறது. இட்ஸ் இஸ் அ கமிங் ஆஃப் த லார்ட். அவர் மேகத்தில் இறங்கி வந்திருக்கிறார். இந்த லைட் வந்து உலகமெங்கிலும் அது பிரகாசிக்கிறது. ஹல்லேலூயா. மிகுந்த அதிகாரமுடையவராக இறங்கி வந்திருக்கிறார். அவனுடைய வெளிச்சத்தினால் பூமி பிரகாசம் ஆயிற்று. இந்த வேர்ட் லைட் தான், இந்த வெளிப்பாடு தான். பார்ட் வேர்டில் இருக்கிறவங்களால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அந்த ஆத்மாவை வந்து ரேப்சருக்கு ஆயத்தப்படுத்த முடியாது. அந்த சபையின் உபதேசம் உங்களை ரேப்சருக்கு ஆயத்தப்படுத்த மாட்டாது. இது என்ன, வேர்ட் லைட், வெளிப்பாடு, தேவனுடைய சிந்தை வெளிப்படுவது. அதெல்லாம் இந்த மெசேஜ், இந்த வெளிப்பாடான செய்தி உலகமெங்கில் அது போகுது. இந்த வெளிச்சம் வந்து உலகமெங்கில் அது போகிறது. அது என்ன செய்யுதுன்னா, ஒரு கூட்டமான மக்களை வந்து நியூ பேத்தில் கொண்டு வருது. பேப்டிசம் அதை ஹோலி கோஸ்ட் கொண்டு வருது. இந்த வெளிப்பாடுகள் தான் நமக்கு அனாயிட்டிங்கை கொண்டு வருது. அதனால் பாருங்கள், அவனுடைய வெளிச்சத்தினாலே பூமி பிரகாசம் ஆயிடுச்சு. இந்த பூமிக்கு பிரகாசம் இந்த லைட் தான், இந்த வெளிப்பாடு தான், ஒரே ஒரு வெளிச்சம்தான். நல்லா கர்த்தருடைய ப்ரோக்ராம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்குது. நல்லா கவனித்து பார்க்க வேண்டும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் காட்ஸ் பிளான் ஆஃப் ரெடெம்ப்ஷன். ஆண்டவர் எப்படி கிரியை செய்கிறார், இப்போ இன்றைக்கி ஃபுல்னஸ் வந்திருக்கு. முத்திரைகள் திறக்கப்படும் பொழுது தேவன் தம்முடைய சிந்தையை வெளிப்படுத்தி விட்டார். இந்த பைபிள் நமக்கு ஓப்பன் புக் ஆகிவிட்டது. இப்போ வெளிச்சம் பிரகாசிக்கிறது. சாட்டன் என்ன செய்கிறான் என்றால், ஃபுல்னஸ்ஸாக இருக்கிறோம். சாட்டன் அறிவினாலே உலகத்தை கெடுத்து கொண்டிருக்கிறான். விஞ்ஞானம் வந்து உச்சக்கட்டத்தில் வந்துவிட்டது. அவரால் விஞ்ஞானத்தை ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். அது சாட்டன் சேடனாக இருக்கிறது. அதுவும் சாத்தானும் இன்னைக்கு தன்னை பரிபூர்ணமாக வெளிப்படுத்தி விட்டான். எல்லா பாவங்களும் இருக்கிறது, எல்லா கள்ள உபதேசங்களும். மெசேஜில் நிறைய கள்ள உபதேசங்கள் இருக்கிறது. ஒரு போதகரை டெஸ்ட் பண்ணி தான் புல்பீட்டில் கொண்டு வரணும். அவர்கிட்ட உண்மையான உபதேசம் இருக்கிறதா, அவர்கிட்ட ஏதாலும் தவறான உபதேசம் இருக்குதா. எல்லாரையும் வந்து நீ பேசுனா அந்த சபை எப்படி சீர்கட்டு, அது எப்படி இந்த ஒரு நல்ல மாதிரி ஆவிக்கிற சபையாக இருக்குமா, சீர்கட்டு போகும். அதுதான் இன்றைக்கி மெசேஜில் நடக்குது. அதனால் பாருங்கள், எல்லார்ட்டையும் காம்ப்ரமைசிங்காக போகிறது, எல்லாரையும் அங்கீகரிப்பது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதுனா அழைப்பு இருக்குதா, நைட்டிங் இருக்குதா. இப்பொழுது அந்த அவங்ககிட்ட வெளிப்பாடு உண்டா. அதனால் இந்த ஒன்லி லைட் வந்து ஆண்டவர் இன்றைக்கி உச்சகட்டமாக வந்துட்டார். சாத்தானும் உச்சக்கட்டமாக, விஞ்ஞானம் உச்சக்கட்டத்தில் போய்விட்டது, பாவம் உச்சக்கட்டத்தில் போய்விட்டது, அழிவு உச்சக்கட்டத்தில் வந்து விட்டது. டெமன் வந்து என்ன, பிசாசு இப்பொழுது உச்சக்கட்டமாக கிரியை செய்கிறோம். அதே சமயத்தில் இங்கே காட்ஸ் ஃபுல்னஸும் வந்திருக்குது, சாத்தன்ஸ் ஃபுல்னஸும் வந்திருக்குது. சாட்டன் ஏடன் வந்து இப்பொழுது கிளைமேக்ஸில் இருக்கிறது. அந்த நேரத்தில் ஆண்டவர் வந்து இறங்கி வந்திருக்கிறார். செவன் சீல் ஓப்பன் ஆகியிருக்கிறது. அந்த வெளிச்சமானது முன்குறிக்கப்பட்ட ஆத்மாக்களை கொண்டு வருது. நேற்று என்னோடய மகன் கேலின் சொல்கிறான், கோயம்புத்தூரில் 6 மாதம் அவங்க மெசேஜ் கேட்குறாங்களாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் பல சபைக்கு போனேன், கடைசியாக உங்கள் மெசேஜ் கேட்குறேன். 6 மாதமாக வேறு சபைக்கு போகாமல் மெசேஜ் கேட்குறாங்க. இப்படி எத்தனை சாட்சி இருக்கு? ஒரு சாட்சி, ரெண்டு சாட்சி கிடையாது. ஏன்னா இதில் வந்து வெளிப்பாடு இருக்குது. இதில் இந்த மெசேஜில் நியூ பேர்த் இருக்குது, இதில் ராப்சரிங் ஃபெய்த் இருக்குது. அதுதான் நமக்கு தேவை. பிரதர் பிரனாமுடைய உபதேசம் நியூ பேர்த், ராப்சரிங் ஃபெய்த். அதை தான் நம்ம போதிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் தங்களை தாங்களே சோதித்து அறிய வேண்டும். நம்மை நாமே நிதானித்து அறியும் பொழுது நான் நியூ பேர்த் அடைஞ்சிருக்கேன்னா ராப்சரிங் ஃபெய்த். இந்த லைட் இப்பொழுது எல்லா இடமும் போகிறது. அது முன்குறிக்கப்பட்ட வித்துக்களை அப்படியே கவர்ச்சி செய்கிறது. அதே சமயத்தில் சாத்தானும் உச்சக்கட்டத்தில் இருக்கிறான். 2 வசனத்தை வாசிக்கலாம்.
அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவறுப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடும் ஆயிற்று.
இதை பாருங்க, கேஜ் எங்க நம்ம வாசிக்கிறோம், கூண்டை நம்ம பார்க்கிறோம். அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவறுப்பும் உள்ள பறவைகளின் கூடும் ஆயிற்று. அதனால் அது பறவைகளின் கூடாக இருக்கிறது. லவ் பேர்ட்ஸை வந்து கூண்டில் அடைச்சிப்பட்டால் கிச்சு 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 சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு கூண்டில் அடைச்சி போட்ட மாதிரி சாத்தான் எல்லாரையும் ஒரு கேஜில் போட்டிருக்கிறான். சகலவித அசுத்த ஆவிகளின் கூடும் ஆயிட்டு, ஒவ்வொரு சாபனமும் அசுத்த ஆவியுடைய கூடாக இருக்கு. அவன் தன்னுடைய சூனியத்தினாலே அவன் எல்லாத்தையும் மோசம் போக்கி விட்டான். அவருடைய வேசித்தனமாகிய உக்கரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்களே. பூமியின் வர்த்தகர்கள் அவருடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யமான்களானார்களே. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே அவருடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதையில் அகப்படாதபடிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். 3-4 வசனத்தை வாசிக்கலாம்.
அவளுடைய வேசித்தனத்தின் உக்கரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளுடைய வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவருடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள் என்று விளம்பினான். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும்.
ஏதோ அவள் உங்களை கூண்டில் அடைச்சி போட்டிருக்கிற சகலவித அசுத்தாவியுடைய காவல் விடும் அசுத்தம் அருவறுப்பும் உள்ள சகலவிதமான பறவைகளும் கூடுமாயிட்டு, அவள் தன் வேசித்தனமாகிய மதுவினாலே, தன்னுடைய உபதேசத்தினாலே, தன்னுடைய சூனியத்தினாலே எல்லாரையும் மோசம் போய்கிட்டா. பூமியின் ராஜாக்கள் அங்கே வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர்கள் வந்து அவருடைய செல்வ சருக்கின் மிகுந்த ஆயுசனால் நீங்கள் அவளை விட்டு வெளியே வாருங்கள். வேறொரு சத்தம் விதமாக சொன்னது. இன்றைக்கி நம்ம அதை விட்டு வெளியே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. வார்த்தைக்கு முரண்பட்ட எந்த காரியத்தோடு ஐக்கியப்பட மாட்டோம். வார்த்தைக்கு முரண்பட்ட போதகர்களை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன்னா பைபிள் சொல்லியிருக்கு, நீங்கள் அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளுடைய சூனியத்தால் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்கள். 23-ஆம் வசனம் கடைசி பகுதியை வாசிக்கிறார்.
உன் சூனியத்தால் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே.
சூனியத்தால் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்கள். பாருங்க, 2 பாபிலோன் இருக்கு. ஒன்று வந்து ரோம், இன்னொன்று ஹாலிவுட். 2 பாபிலோன், 2 பாபிலோன். இந்த ரோம் தன்னுடைய கள்ள உபதேசத்தினாலே, திருத்துவ உபதேசத்தினாலே, 3 பர்சன் இன் ஒன் காட், ஒரு நபரில் மூன்று நபர், ஒரு தேவனில் மூன்று நபர்கள் இருக்கிறார்கள் என்ற உபதேசத்தினாலே பூமி அனைத்தையும் அவள் மோசம் பண்ணிவிட்டாள். அதே போல் ஹாலிவுட் வந்து என்ன சென்றால் யூடியூப் மூலமாக என்ன செல்ஃபோன் மூலமாக எல்லாரையும் மோசம் பண்ணிவிட்டு ட்ரூ பாபிலோன். நீங்கள் அந்த ட்ரூ பாபிலோனை விட்டு வெளியே பாருங்கள். தவறான உபதேசத்தை விட்டு வெளியே வரணும், இந்த ஹாலிவுட்டிலேருந்து வெளியே வரணும். சிலர் வந்து தவறான உபதேசத்துலேருந்து வெளியே வந்தாலும் ஹாலிவுட்டு அந்த ரெண்டாவது பாபிலோனை விட்டு வெளியே வர மாட்டார்கள். ஒரு பாபிலோன் வந்து அட்டாமிக் ஃபயரில் அது அழிஞ்சு போகுது, இன்னொரு பாபிலோன் வந்து அது என்ன சென்றால் அது தண்ணிக்குள்ளே மூழ்கி போகுது. பின்பு வேறொரு தூதன் எந்திர கல்லை ஒத்த பெரிய கல்லை எடுத்து அதை சமுத்திரத்திலே எரிந்து இவ்விதமாய் மகா பாபிலோன் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாது. அது வேகமாய் தள்ளுண்டு போகிறது, ஒருபோதும் காணப்படாமல் போகிறது. 21 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதன் மீது நீங்கள் வந்து 10:16, 19 ஒரு நாளிகையிலே இவள் பாழாய் போனாளே. ஒரு நாளிகை 1 hourல ரோம் அழிஞ்சு போகுது. இந்த ரெண்டு பாபிலோனை விட்டு வெளியே வரணும். என் பிள்ளைகளே, நீங்கள் வந்து அவளை விட்டு வெளியே வாருங்கள். இதை கத்தர் இறங்கி வந்திருக்கிறார். 7 தூதன் மூலமாக அந்த சத்தம் வருகிறது. அதான் வேறொரு சத்தம். 7 தூதன் மூலமாக கத்தர் என்ன சொல்லுகிறார் என்றால் நீங்கள் அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று சொல்லுகிறார். ஆமே. இங்கே தீர்க்கதரிசி வாழ்க்கையில் நடந்த ஒரு சொப்பனத்தை சொல்லி நான் பிரசங்கத்தை முடிக்க போகிறேன். பவர் ஆஃப் த லை. பொய்க்கு வந்து வல்லமை இருக்கிறதா? பொய்க்கு வல்லமை இருக்கிறது. சத்தியத்துக்கு வல்லமை இருக்கிறதா? சத்தியத்துக்கு வல்லமை இருக்கிறது. ஆனால் சத்தியம் வந்து பொய்யை ஜெயிக்கும், கடைசியாக ஜெயிக்கும். வாய்மையே வெல்லும். தமிழ்நாடு கவர்மெண்டில் எழுதியிருக்காங்க, சிம்பிள் எழுதிக்கும், வாய்மையே வெல்லும். வாய்மை என்றால் உண்மைன்னு அர்த்தம். உண்மை தான் கடைசியில் ஜெயிக்கும். இந்த சத்தியம்தான் கடைசியில் ஜெயிக்கும். ஆண்டவர் ஓல்ட் டெஸ்டமென்ட் ப்ராபட் மூலமாக வந்து, பின்பு ஒரு மனுஷனாக வந்து, பிறகு பவுல் இரேனிஸ் மார்ட்டின் கொலம்போ லுத்தர் வெஸ்லி அப்படி வந்து, கடைசியாக ஒரு ப்ராபட் வந்து இன்றைக்கி மணவாட்டி காலம் வந்திருக்கு. மணவாட்டி ரேப்சரில் பங்கு பெற போகிறார். இது வந்து காட்ஸ் ப்ரோக்ராம். ஆதியாம் வந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒரு நிமிஷத்தில் காட்ஸ் ப்ரோக்ராமை சொல்லலாம், பல நாளும் பேசலாம். அதனால் நம்ம மேலே போகும்பொழுது அது காட்ஸ் ப்ரோக்ராமில் நீங்களும் நாங்களும் இருக்கோம். உலகம் வந்து என்ன செய்யுது, அக்ரிகல்ச்சரல் வேல்டாக இருந்து பிற இண்டஸ்ட்ரியல் வேல்டாக மாறி இப்பொழுது அது என்ன வச்சு இன்ஃபர்மேஷன் ஏஜில் வந்து உச்சக்கட்டத்தில் வந்து உலகம் அழிய போகுது. இது வந்து சாட்டன்ஸ் ப்ரோக்ராம். ரெண்டு ப்ரோக்ராமும் நமக்கு தெரியுது. உலகத்தின் மக்கள் விஞ்ஞானத்தை பெருசாக சொல்லுகிறாங்க, பெரிய சாதனை செய்கிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் கடைசியில் முடிவு அது அழிவு. அது அறிவின் விருட்சமாக இருக்கிறது. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை இன்றைக்கி மனுஷன் அதிகமாக புசித்திருக்கிறான். நீங்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை இப்போ அதிகமாக புசிக்கிறீங்க. இட்ஸ் த ஏஜ் ஆஃப் ரெவலேஷன். ஆமென். பெண்கள் பிரசங்கம் பண்ணுவது, சுவாமத்தில் பெண்கள் பிரசங்கம் பண்ணுவது. 1 Corinthians 14:34 இஸ்ரியானவள் அமைதலாக இருக்க வேண்டும். புருஷன் மேல் அதிகாரம் செலுத்துவதற்கு அவளுக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை. 1 Timothy 2:11 வாசிக்கிறோம். இப்போ பெண் பிரசங்கியார்கள் நிறையா வந்துட்டாங்க. சிஎஸ்ஐயில் பெண் ரெவரண்ட் இருக்கிறாங்க, அவங்க மேலே அங்கி போட்டுக்கிடுறாங்க. அதே போல் பெந்தகோஸ்லையும் நிறைய பெண் பாஸ்டர்கள் வந்துட்டாங்க. இதெல்லாம் வேதத்துக்கு முரண்பட்ட காரியம், வார்த்தைக்கு முரண்பட்ட காரியம். இதெல்லாமே வந்து பைபிளுக்கு விரோதமாக அவங்க ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. பெண் பிரசங்கியார் கீழே பாஸ்டர், பெண் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார், இங்கே ஜென்ஸ்லாம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பெந்தகோச சபையில் எவ்வளோ சீரட்டு போச்சு பாருங்க. அதெல்லாம் கணவரை விட கணவரும் பாஸ்டர், மனைவியும் பாஸ்டர். கணவரை விட மனைவி தான் அதிகமாக பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்படி நிறைய சபைகள் இருக்குது. இவங்க தங்களை வந்து பைபிள் படி அவங்க பார்த்தாங்கன்னா அந்த சபைக்கு போகக்கூடாது, பெண் பாஸ்டர்கிட்ட போகக்கூடாது. பைபிள் வசனம் அப்படி சொல்லுது. அதனால் பாருங்கள், சாத்தான் வந்து என்ன செய்கிறான் என்றால் அவன் அதிக கிரியை செய்கிறான். பொய்யினுடைய பொய்க்கு வல்லமை இருக்குதா? இருக்குது. மூன்றில் ஒரு பங்கு தேவதூதர்களை பிசாசுகளாக மாற்றிவிட்டான். அவங்க ஏஞ்சல்ஸை வந்து டெவில்ஸாக மாற்றி விட்டான். எப்படி? தன்னுடைய பொய்யினாலே. வெளிப்படுத்தல் 12:4
அதின் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற இந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவருடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது.
வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. மூன்றில் ஒரு பங்கு தேவதூதர்களை அவன் ஏஞ்சல்ஸை என்ன பொய்யினாலே, தன் வாலினாலே இழுத்து விட்டான். தன்னுடைய பொய்யினாலே மூன்றில் ஒரு பங்கு தேவதூதர்களே வஞ்சித்து விட்டார். பாருங்கள், பொய்க்கு வல்லமை இருக்குதா? இருக்குது. அதே போல் லூசிபர் என்ன செய்தான் என்றால், சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது எப்படி? பொய்யினாலே. ஆதியாகமம் 3:4.
அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை.
இதோ நீங்கள் சாகவே, surely you will not die. Surely you will die என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது, இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று 2:17 சொல்லியிருக்கும் பொழுது, 3:4 என்ன சொல்லுறார்? பிசாசு சர்ப்பம் மனது எவளை பார்த்து, சாகவே சாவதில்லை. அந்த பொய்யினாலே எவ்வளோ விளைவு வந்திருக்கு பாருங்கள், அந்த பொய்க்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு பாருங்கள். எல்லாருக்கும் மரணம் வந்தது அந்த பொய்யினால தான், சாத்தானுடைய பொய்யினாலே. அந்த பொய்க்கு அவ்வளோ பவர் இருக்குது. பல்லகத்தில் 3:1 ஏஞ்சல்ஸை வந்து டெவிலாக மாற்றிட்டான். அவங்க ஒரு காலத்தில் ஏஞ்சல்ஸாக இருந்தாங்க, இப்போ அவர்கள் பிசாசுகளாக இருக்கிறார்கள். இங்கே வந்து என்னச்சான், ஏவாளை தன்னுடைய பொய்யினாலே வஞ்சித்தான், தன்னுடைய சூன்யத்தாலே மோசம் போக்கினான். அதனால் என்ன ஏற்பட்டது என்றால், எல்லாருக்கும் மரணம் வந்தது. உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் மரணம் எப்படி வந்தது? ஏவாள் பொய்யை விசுவாசித்ததுனாலே. இந்த கடைசி காலத்தில் ஜனங்கள் வந்து என்ன செய்கிறாங்க, சத்தியத்தின் மேலே அன்பு இல்லாதபடி, சத்தியத்தை அவர்கள் மறுதளித்து பொய்யை விசுவாசிக்கும்படியாக ஒரு கொடிய வஞ்சகத்தை தேவன் அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. 2 Thessalonians 2:11-12.
ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள் ஆக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அனுப்பினார்.
பொய்யை விசுவாசிக்கத்தக்கதான கொடிய வஞ்சகத்தை தேவன் அனுப்பினார். ஏனென்றால் சத்தியத்தின் மேல அவளுக்கு அன்பு அங்கீகரிக்காமல் போனார்கள். சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற எல்லாரும் டிரினிட்டி டைட்டில் பேப்டிசம், இதோ பாவம் வந்து பழத்தினாலே வந்தது. அந்த பொய்யை விசுவாசித்து உலகம் அனைத்தையும் அவன் மோசம் போய்விட்டான். அந்த சீமோன் வந்து ஒரு சிட்டியை மோசம் போக்கினா, சாத்தான் இன்னைக்கு உலகம் முழுதையும் வஞ்சிக்கிட்டு விட்டான். உங்களை இப்போ பென்ஹாம் வந்து அந்த சொப்பனை காண்கிறார். அந்த சொப்பனத்தை வந்து ஒர்க்ஸ் ஈஸ் ஃபெய்த் எக்ஸ்பிரஸ் இந்த செய்தியிலே சொல்லுகிறார். இப்போ பென்ஹாமுடைய நண்பர் ராய் போர்டர்ஸ், ராய் போர்டர்ஸை சொப்பனத்தில் காண்கிறார். அவருடைய கண் பாதி மூடி இருக்குது, முழுசும் மூடலை, முழுசும் திறக்க முடியலை. அதில் கேன்சர் இருக்கிறது, மேபி கேன்சர் ஆர் சம்திங் ஓவர் ஐஸ். ஒர்க்ஸ் இஸ் ஃபெய்த் எக்ஸ்பிரஸ் 65:11-26 கொடுத்த செய்தி 26th பேராகிராஃபில் அவிதமாய் சொல்லுகிறார். த போர்டர்ஸ் இன் த நேம் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் ஸ்னாப் அவுட் தட், இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கள் அதை அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கேன்சர் வியாதி நீங்கி விடுகிறது. ஐ ஜஸ்ட் கான் கிராப்ஸ் இட், நான் என்னால் அதை வந்து புரிய முடியலை அப்படின்னு சொல்கிறார். அதன் பின்பு என்ன, ஒரு அம்மா வந்து அவருக்கு பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, பிரணாமோடு பேசுகிறாங்க. அவங்க பேர் மிஸ்ஸிஸ் ஃபென்டன். பிரதர் பென்ஹாம், டெலிவர் அஸ் ஃப்ரம் திஸ். சோரன் பென்ஹாமே, இதிலிருந்து எங்களை விடுதலை செய்யுங்கள். திஸ் இஸ் அ ஹவுஸ் ஆஃப் ஹெல், இது வந்து பாதாளத்தின் வீடு. நீங்கள் வந்து தவறாக புரிந்து கொள்ளலாம், இங்கே இருக்க ஜனங்கள் எல்லாமே நல்ல ஜனங்கள், தீஸ் ஆர் ஃபைன் பீப்புள். அங்கே பார்க்கும் பொழுது பெரிய ஒரு பாதாள அறை இருக்கிறது, அதில் வந்து கம்பி அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. கம்பி அங்கே கம்பினாலே அது அந்த வந்து அது அடைப்பட்டிருக்கிறது. அந்த அதில் வந்து நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க. லைக் எ கிரேட் பிக் செல்லர், பிக் வால்ஸ் டவுன் பினீத் எ கிரேட் பிக் கேவ், ஒரு குகை மாதிரி இருக்கிறது. அந்த கம்பினாலே அது அடைக்கப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க என்றால், மோதுறாங்க, அந்த கம்பியில் மோதுறாங்க. அவங்க வந்து பைத்தியம் பிடித்தவங்களாக இருக்கிறாங்க, கை காலெல்லாம் ட்விஸ்ட் ஆகிருக்கு, வளைஞ்சிருக்கு. டெலிவர் பீப்புள் பிரதர் பென்ஹாம், ஹெல்ப் அஸ், வி ஆர் இன் ட்ரபுள். இந்த ஜனங்களை விடுதலையாக்கும், நாங்கள் வந்து அங்கே ட்ரபுளில் இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது பிரதர் பென்ஹாம் நினைக்கிறார், நமக்கு அந்த கம்பியை உடைக்கிறதுக்கு பலம் இல்லையே, அது 10 inches கம்பியாக இருக்கிறது, அதனால் என்னால் அதை உடச்சி அவங்கள வெளியே கொண்டு வரணும்னா முடியும், ஆனால் என்னால் பலம் இல்லையே. They were beating their head like they were out of their mind. அவங்களுடைய அவுட் ஆஃப் தேர் மைண்ட், அவங்க வந்து மூளை வந்து சரியாக வேலை செய்யலை, பைத்தியம் பிடித்த நிலையில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் லைட் அங்கே ஃப்ளாஷ் ஆனது. சம் லைட் ஃப்ளிக்கரிங் அரவுண்ட் தேர் and I looked up and there stood the Lord Jesus with the light of rainbow around him. அப்பொழுது கர்த்தராய் இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார், அவருடைய சரசின் மேல் வானவில் இருக்கிறது. Deliver those people and he went away. இந்த ஜனங்களை விடுவி என்று அவர் சொல்லிட்டு அவர் போயிட்டார். எப்படி நான் விடுவிக்க முடியும்? How could I deliver them? I haven't got strength enough in my arms to break those bars. அந்த கம்பிகளை, அந்த பாரை உடைப்பதுக்கு என்கிட்ட என் கையில் பலம் இல்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது பிரதர் பெனான் சொல்லுகிறார், ஹவுஸ் ஆஃப் ஹெல் கிவ் அவே டு த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். பாதாள வீடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வழிவிடு என்று அவர் சொல்லும் பொழுது அந்த கம்பியெல்லாம் டான் டானே உடஞ்சி போச்சு. அப்படி உடஞ்சி போய் என்ன செய்யுது, அவங்கெல்லாம் வெளியே வர்றாங்க. பீப்புள் ரன்னிங் ஸ்க்ரீனிங் டெலிவர்டு, நாங்கள் விடுவிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறார்கள். And was all delivered. Ellarume meetapattu vittargal. Brother Roy Borders, where are you? Roy Borders, ninga enga irukkringa? God is delivering his people. Kathar thammada janangalai viduvikkirar. Hallelujah. Paarenga inda idu vandu oru prophecy ah irukku. Inda soppanam vandu veru soppanam mattum alla, idu oru prophecy ah irukku. Idhila yelu kaaryangal irukku. Inda soppanatha modhalla ninga kavanichum bodhu ஏழு காரியங்கள் இருக்குது. முதலாவது அங்கே வந்து அங்கே ஒரு கேஜி, ஒரு கூண்டுக்குள்ளே அடப்பட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் திங் த கேஜ், த கிரேட் அயன் பாஸ் செட்டிங் க்ளோஸ், தேர் இஸ் அ கேஜ் அண்ட் தே கான்ட் பீட் ஃப்ரீ. அவங்களால விடுவிக்கப்பட முடியாது. அதே போல் சாத்தா என்ன செய்தான், ஜனங்களை அப்படியே கொண்டு அடைச்சி வச்சிருந்தான். ஒரு கேஜில் ஜனங்கள் இருக்கிறாங்க. ரெண்டாவது பார்க்கும் பொழுது இவங்கெல்லாம் நல்ல மக்கள் என்று சொல்லுகிறார். இந்த ஃபென்டன் வந்து என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் தீஸ் ஆர் த ஃபைன் பீப்புள், இதெல்லாம் எலெக்டட் பீப்புள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். சேட்டன் வந்து ஒரு ஹன்டராக இருக்கிறான், பறவைகளை வேட்டையாடி கூண்டில் அடைச்சி வச்சிருவான். அந்த பறவைகள் வந்து தாங்களாக வெளியே போக முடியாது. அதில் இப்பொழுது ஜனங்களை வந்து கேஜில் அடைச்சி வச்சிருக்கிறான். ஒவ்வொரு சாபனமும் ஒரு கேஜாக இருக்கிறது. சில சபைகள் ஒரு கேஜாக இருக்கிறது. விதமாக அவங்கள அடைச்சி வச்சிருக்கிறான். ஹன்டர் வந்து சாத்தான். சாத்தான் ஆத்துமாக்களை வேட்டையாடி ஒரு கூண்டில் அடைச்சி வச்சிருக்கிறான். அது அந்த அசுத்தமும் அருவறுப்பும் உள்ள பறவைகள் நிறைந்த கூடும் ஆயிட்டு, அது ஒரு கூண்டாக இருக்கிறது. பிரதர் பிரணாம் வந்து ஏழாம் சபையின் தூதனாக இருக்கிறார். அவரை வந்து நீ ஜனங்களை விடுவின்னு சொல்லுறாரு. அவரை என்னால் விட முடியாது. அவர் ஒரு மனுஷன்தான், அவர் ஜனங்களை விடுவிக்க முடியாது. ஏதோ கத்தர் இறங்கி வருகிறார். அதான் வெளிப்படுத்தல் பத்தாவது இடம் ஒன்றாம் வசனம். பின்பு வல்லமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவன் சரசின் மேல் வானவில் இருந்தது. இப்போ இயேசு கிறிஸ்து மேலே வானவில் இருக்கிறது அந்த சொப்பனத்தில். அப்போது இப்பொழுது அது செவன் சீலாக இருக்கிறது. கத்தர் இறங்கி வந்திருக்கிறார். ஜனங்கள் கூட்டில் அடப்பட்டிருக்கிறாங்க. பிசாசு அவளை அடப்பட்டு வச்சிருக்கிறான். அன்றைக்கு சீமோன் என்ன செய்தான் என்றால், மந்திரவாதி அந்த பட்டணத்தையே கூண்டில் அடைச்சி வச்சிருந்தான். அப்பொழுது பிலிப்பு தேவனால் அவன் வந்து கட்டளை பெற்று தேவனுடைய வார்த்தையோடு வரும் பொழுது அந்த கூண்டிலிருந்து அவங்கள விடுவிக்கிறான். அந்த சமாரியர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு இந்த மெசேஜ், இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்து கூண்டில் அடப்பட்ட ஜனங்களை விடுவிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ இந்த ஜனங்களை விடுவின்னு கர்த்தர் சொல்லுகிறார். அவரை இறங்கி வந்திருக்கிறார். ஏழாம் தூதனுக்கு அந்த கமிஷன் கொடுக்கிறார், அந்த கட்டளை கொடுக்கிறார். இந்த ஏழாம் தூதனுடைய மெசேஜ் தான் விடுவிக்கும். மற்ற எந்த செய்தியும் விடுவிக்காது. அதனால் இன்சேன் கண்டிஷன், ஜனங்கள் வந்து பைத்தியம் பிடித்தவர்களாக இருக்கிறார்கள். தலையை கொண்டு மோதுகிறாங்க. கை கால்லாம் அப்படி திருகி போய் இருக்கிறது. அவங்க பைத்தியத்தினால அவிதமாக இருக்கிறாங்க. தேவர் அண்ட் இன்சேன் கண்டிஷன். உலகத்தில் ஜனங்கள் இன்றைக்கி பைத்தியம் பிடிச்சி அலைகிறாங்க. வார்த்தையின் மேலே ஒரு பைத்தியம் இல்லாதபடி, கிறிஸ்துவுக்காக பைத்தியமாக இருக்க, எங்கள் பாஸ்டர் எங்கள் பாஸ்டர் எங்கள் சர்ச்சி எங்கள் சர்ச்சிங்க, இந்த மாதிரி பைத்தியம் பிடிச்சு அலைகிறாங்க. அவங்க சாபனத்து மேலே பற்று போட்டுறாங்க. வார்த்தையை சொன்னால் அது மேலே ஒரு பைத்தியம் வரணும், அது மேலே வாஞ்ச வராதபடி எங்கள் சர்ச்சி எங்கள் சர்ச்சி எங்கள் சர்ச்சி, நாங்கள் ஏச்சி சர்ச்சிக்கு போகிறோம், நாங்கள் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம், மெசேஜ்லேயே அப்படி தான் இருக்கிறாங்க. வார்த்தையை சொன்னால் அது மேலே உனக்கு வாஞ்ச வர்றதில்லை. அதே போல் இருந்தால் அதெல்லாம் ஒரு கூண்டில் அடப்பட்டு ஜனங்கள் இருக்கிறார்கள். இன்சேன் ஏஜ், இது வந்து இன்சேன் பைத்தியம் பிடிச்ச காலமாக இருக்குது. ஜனங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு பைத்தியத்தில் இருக்கிறோம். கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார், பலமுள்ள தூதன் இறங்கி வந்திருக்கிறார், ஏழாம் தூதனுக்கு அந்த கமிஷன் கொடுக்குறார். முதலாவது கேஜ், ரெண்டாவது ஃபைன் பீப்புள் அங்கே இருக்கிறாங்க எலெக்டட் பீப்புள், மூணாவது உலகமானது பைத்தியம் பிடிச்ச நிலையில் இருக்கிறது. கர்த்தர் வந்து என்ன செய்கிறார் என்றால் இறங்கி வந்திருக்கிறார், அது அடுத்த காரியம். அதுக்கு பிறகு ஏழாம் தூதனுக்கு அந்த கமிஷன் கொடுக்குறார், நீ ஜனங்களை விடுவி. அப்படி ஏழாம் தூதனுக்கு அந்த கமிஷன் கொடுக்கும் பொழுது இதோ செவன் தண்டர்ஸ் அவர் மவுத் மூலமாக வருது. ஏழாம் தூதனுடைய செய்தி வந்து ஏழு இடி முழக்க ரகசியங்களை உடையதாக இருக்கிறது. வாட் ஆர் த ரெவலேஷன் கண்டெயின் இன் த செவன் சீல்ஸ், அந்த வெளிப்பாடு தான் செவன் தண்டராக இருக்கிறது. அவருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வரும் பொழுது அந்த கூண்டு டம் அதெல்லாம் அந்த இரும்பு கம்பிகள் வெடித்து செதறுகிறது, ஜனங்கள் எல்லாம் வெளியே வர்றாங்க. அதே போல் இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார், ஏழாம் தூதனுடைய செய்தியில் செவன் தண்டர்ஸ் இருக்கிறது. இதை ஒரு அனைட்டட் பிரீச்சர் பிரசங்கம் பண்ணும் பொழுது ஜனங்கள் விடுவிக்கப்படுறாங்க. டெலிவர்டு எல்லா எலெக்டட் பீப்புள், ஒன்லி எலெக்டட் பீப்புள். தேவனால் தெரிந்து கொள்ளுது, இதனால இவங்க ஃபைன் பீப்புள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதனால் இவங்களால் அதை வெளியே வர முடியாது. இப்பொழுது ஏழாம் தூதனுடைய செய்தி, இந்த ரெவலேஷன் செவன் தண்டர்ஸ் வந்து உங்களை விடுவிக்கிறது. ஆமே. அந்த மவுத்துல இருந்து அந்த வார்த்தை புறப்படும் பொழுது அது விடுவிக்கிறது. பிலிப்பு மவுத்துல இருந்து வாயிலிருந்து அந்த வெளிப்பாடான வார்த்தை போகும் பொழுது அந்த சீமோனுடைய பிடியில் இருந்த மந்திர வித்தையில பிடியில் இருந்த சூரியத்தால் கட்டப்பட்ட எல்லாருமே விடுவிக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அதனால இது ஒரு ப்ரோஃபெசியா இருக்கிறது. நம்ம இன்னைக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. We are delivered. அந்த பார்டர்ஸ் வந்து கண்ணில் வந்து கேன்சர் இருக்கிறது, பாதி கண்ணு தான் திறக்க முடியுது, முழுசுமாக திறக்க முடியல. ஜெனரல் நீ அதிலிருந்து விடுவிக்கப்படுவாய் என்று சொல்லும் பொழுது அங்கே விடுதலை கிடைக்கிறது. அதே போல் இந்த நேரத்துக்குரிய செய்தியில் இருக்கிறவங்களுக்கு பாதி கண்ணு தெரியுது, நல்லா தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு ஐ சால்வ் தேவை, அவங்க கண்ணுக்கு கலிக்கம் போட வேண்டும். அப்போ கலிக்கம் போடும் பொழுது என்ன ஆகிறது என்றால் இந்த எல்லா சத்தியத்தையும் அவங்க பார்க்க முடியுது. கர்த்தர் இப்பொழுது என்ன செய்கிறார்? கர்த்தர் இப்பொழுது என்ன சத்தியத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்? இன்றைக்கு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்குது. ஜனங்கள் இன்சேன் கண்டிஷனில் இருக்கிறாங்க. ஈகிள் வந்து கூண்டில் அடப்பட்டிருக்கிறது, இந்த ஈகிள் வந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். ஆமென். வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் வந்து அந்த வேசி வந்து அவள் தன்னுடைய வேசித்தனமாகிய மதுவை எல்லா ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாள். பின்பு ஏழு கலசங்களுடைய ஏழு தூரில் ஒருவன் என்னுடனே பேசி, நீ வா திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்துருக்கிற இஸ் மகா வேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவருடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கினை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி என்னை ஆவியிலே வனாந்திரத்துக்கு கொண்டு சென்றான். அப்பொழுது ஏழு தலையிலும் பத்து கும்பலையுடைய சிவப்புன்னு தூசணமான நாமங்கள் இருந்த சிவப்பு நிற மிருகத்தின் மேல் ஒரு இஸ்ரி ஏறி இருக்க கண்டேன். அவள் தன்னுடைய அவள் அங்கே இரத்தாம்பரத்தினாலும் அவள் பொன்னினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவறுப்பான பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தான். மேலும் ரகசியம் மகா பாபிலோன் என்னும் நாம அவளுடைய நெற்றியில் எழுதப்பட்டது. பாருங்க, இப்பொழுது அந்த பதினேழாம் அதிகாரத்தில் அந்த வேசி எவ்விதமாக சூன்யத்தால் உலகம் முழுசையும் கெடுக்கும். ரோமங்க தோலிக்கு மட்டுமல்ல, ப்ரோட்டஸ்டன்ட் பெந்தேகோஸ் எல்லாமே அதனால் வஞ்சிக்கப்பட்டிருக்கு. அந்த ட்ரினிட்டி உபதேசத்தினால் வஞ்சிக்கப்படும், தன்னுடைய சூன்யத்தால் எல்லா ஜாதிகளையும் அவளை வஞ்சித்து விட, எல்லாரும் அவளுடைய வேசித்தனமாகிய மதுவை குடித்திருக்கிறார்கள். அது ஐஸ்வர்யமுள்ள சபையாக இருக்கிறது, அது அநேக அங்கத்தினை கொண்ட சபையாக இருக்கிறது, உலகத்தின் பொருளாதாரத்தையே அது சரிப்படுத்தக்கூடும். அவ்விதமான என்ன சொல்லணும், வெளிப்படுத்தல் 17 வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 19 வெட்டிங் சப்பரை குறித்து நம்ம வாசிக்கிறோம், மேரேஜை குறித்து வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 18 அங்கே நடு மத்தியில் வருது, 17-19 மத்தியில் வருகிறது. அப்பொழுது கத்தர் இறங்கி வருகிறார், ஹல்லேலூயா, நம்ம அதிலிருந்து விடுவிக்கிறார். அதனால் நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம், உலகமே சூன்யத்தால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது, மேரேஜ் சப்பர் வரப்போகிறது, ஆண்டவர் இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறார், ஹல்லேலூயா. நம்ம வி ஆர் டெலிவர்டு, ஹல்லேலூயா. எல்லா தவறான காரியங்களும் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம், அந்த எலெக்டட் பீப்புள் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறாங்க. பாஸ்வேர்டுக்காரங்க கள்ள உபதேசங்களை கொண்டு வந்து நம்மளை வஞ்சிக்க முடியாது. அநேக பாஸ்டர்கள் கள்ள உபதேசம்தான், இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அநேக பாஸ்டர்கள் கள்ள உபதேசம். அதனால் நம்ம வஞ்சிக்கப்பட மாட்டோம், சாபனத்தால் வஞ்சிக்கப்பட மாட்டோம். எல்லாம் நம்ம வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறோம், நேர்கோட்டில் போகிறோம், ஆவினாலே வளர்த்தோம். வி ஆர் டெலிவர்டு, ஹல்லேலூயா. இதோ கத்தர் இறங்கி வந்திருக்கிறார், முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்குது, 7 thunders வந்து நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறது, ஹல்லேலூயா. அந்த கேஜிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம், ஆமென். சன் ஆஃப் மேன் வந்து ரிவீல், மனுஷகுமாரனுடைய ஊழியம் வந்து நமக்கு மறுபடியும் வந்திருக்கிறது, ஹல்லேலூயா. அதனால் நம்ம லவோதிக்கையிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம், சம்திங் ரியாலிட்டி. நம்ம ரியாலிட்டியில் வந்து உண்மையான ஆவிக்குரிய ஜீவத்தை உடையவர்களாக இருக்கிறோம். அந்த பிலிப் அங்கே வரும்பொழுது அங்கே எழுப்புதல் ஏற்பட்டது, அந்த டெமன்ஸ் எல்லாமே விலகினது. ஆல்கஹால் ஒரு டிமேன், அவர் இஸ் டெவில், ஆல்கஹாலிக் டெமன், குடி குடிக்கிறவன் குடிக்க அடிமையாக இருக்கிறான். எக்காரணத்திட்டும் குடிகாரங்க விடுதலை ஆகுது இப்போ இன்றைக்கி சாத்தியம் இல்லை. ஆண்டவர் குடிகாரனை மாற்றுவார், அது ரொம்ப ரேர் தான். குடிகாரனும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானசானம் எடுத்து குடியை கண்டினியூ பண்ணுவான். இப்போ என்ன செய்யுது, ஆண்டோடைய வார்த்தைக்கு வந்து ராங் விட்னஸ் கொடுப்பது. எத்தனை முறை ஆலோசனை சொன்னாலும் கேட்குது கிடையாது, அது ஒரு டெமன், அவனுக்குள்ளே ஒரு டெமன் இருக்குது, ஆல்கஹால் டெமன் இருக்குது. அதே போல் ஸ்மோக்கிங், அது ஒரு டெமனாக இருக்குது. இதனால் எல்லா விதமான இதை கேம்பிளிங், செட்யூசிங் ஸ்பிரிட், என்டைசிங் ஸ்பிரிட், எல்லாம் வஞ்சித்திருக்கிறது. இதிலிருந்து நம்ம விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம், ஹல்லேலூயா, வி ஆர் டெலிவர்டு, ஆமென். சாத்தானுடைய பொய்யிலிருந்து நம்ம விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம், எல்லா பொய்யிலிருந்து நம்ம விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். கிரேட் டெலிவரன்ஸ் நமக்கு வந்திருக்கிறது. லையிங் ஸ்பிரிட், இந்த பொல்லாத ஆவியிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். பெனிகின் என்றதான ஒரு போதகர், அவர் வந்து இப்படி ஒரு இப்படி கையை அப்படி வீசினார்னா அந்த இடத்துல எல்லாரும் அந்த சைடில் இருக்கிற எல்லாம் கீழே விழுந்துருவாங்க, இந்த பக்கம் கையை அப்படி நீட்டினார்னா இந்த ஜென்ஸ் எல்லாமே கீழே விழுந்துருவாங்க. பெனிகின், அது ஒரு சூனியம். அது அதால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா? ஏதாவது பார்த்து என்ன செய்ய, சில பாஸ்டர்கள் பெங்களூரில் இருக்க பெரிய பாஸ்டர் என்ன செய்யுது, ஒருத்தருக்கு ஜோம் பண்ணால் அவனை கீழே தள்ளி போடுறது, அப்படியே ஜோமனி ஜோமனி அப்படி தள்ளி போட்டுறது, அதுதான் அவங்களுக்கு பவரம். யாருக்கு ஜோம் பண்ணாலும் அப்படி தள்ளி கீழே போட்டுறது, இதுதான் ஒரு சூனியம். பெனிகினுக்கு என்ன சொன்னால் $10,000 $5,000 காணிக்க அனுப்புகிறாங்க. அவர்கிட்ட என்ன வல்லமை இருக்குது, பொய்யான வல்லமை. அவர் வேல்டு பிரசித்தி பெற்ற இதாக இருக்கார். நம்ம இன்னைக்கு சத்தியத்தை சொல்கிறோம், 7 தூதன் இன்னைக்கு சத்தியத்தை சொல்கிறார், ஹல்லேலூயா. அந்த சத்தியத்தில் வரைக்கும் ஜனங்களுக்கு மனசு இல்லை. உலகம் இன்னைக்கு பொய்யினாலே வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. ரியல் எக்ஸ்பீரியன்ஸ், நியூ பேர்த் அவங்க பிறகு மனசு இல்லை. ஆனால் இப்பொழுது திஸ் இஸ் த ஹவர் ஆஃப் டெலிவரன்ஸ், ஹல்லேலூயா. சஹவர் ஆஃப் இன்சானிட்டி, ஜனங்கள் பைத்தியத்திலே இருக்கிறாங்க. அதே சமயத்தில் இட் இஸ் அ ஹவர் ஆஃப் டெலிவரன்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் சன் ஆஃப் மேன் வந்திருக்குது, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு இன்னைக்கு நமக்கு வந்திருக்கிறது, ஹல்லேலூயா. இல்லை சோதோமின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார். உலகம் இன்னைக்கு ஹோமோசெக்சுவலில் இருக்கிறது. எல்லாத்துக்குமே வந்து லீகல் ரைட் கவர்மெண்ட் கொடுக்கறது. அதெல்லாம் பாவம் உச்சக்கட்டத்தில் இருக்கும் பொழுது நம்ம அதிலேருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கோம். இன்றைக்கி எலெக்டட் பீப்புள் இருக்கிறாங்க, பிரைடு இன்றைக்கி இருக்கிற புத்தியுள்ள கனிகள் இருக்கிறார்கள், ஹல்லேலூயா. அதெல்லாம் அப்போ சொல்ல 8 அதிகாரத்தையும் அப்போ சொல் வெளிப்படத்தில் 18 அதிகாரத்தை பார்க்கும்பொழுது அது ஒரு சிட்டி லெவலில் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த சூனியத்தால் ஒரு சிட்டி லெவல் அங்கே பாதிக்கப்பட்டிருக்குது. இங்கே வந்து வெளிப்படுத்தல் பன்னெண்டாவதுல உலகமே பாதி குளோபல் லெவலில் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அங்கே பிலிப்பு தேவனுடைய வார்த்தையை கொண்டு போகும்பொழுது அந்த சூனியத்திலிருந்து ஜனங்கள் விடுதலை பெற்று நியூ பேர்த் பரிசுத்தாவியை பெற்றார்கள். அதே போல் இந்த கடைசி காலத்தில் உலகமே வஞ்சிக்கப்பட்டிருக்கும் பொழுது டூ பாபிலோன் அவர்களை வஞ்சித்திருக்கும் பொழுது கர்த்தர் வந்து ஏழாம் தூதனை ஒரு செய்தியோடு கூட அனுப்பி அந்த ஏழாம் தூதன் செய்தி வந்து செவன் தண்டர்ஸாக இருக்கிறது. இந்த வெளிப்பாடுகள் என்ன செய்கிறது என்றால் நம்ம அதுலேருந்து விடுதலை ஆகிக்கும். வி ஆர் டெலிவர்டு. அந்த கேஜிலிருந்து, அந்த கூண்டிலிருந்து, அந்த அசுத்தாபிகள் இருக்கிற கூண்டிலிருந்து நம்ம விடுதலை ஆக்கப்பட்டிருக்கோம். வி ஆர் டெலிவர்டு. கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக. நம்மெல்லாம் ஜெபிக்கலாம். காலத்தில் நம்ம ஜீவித்து கொண்டிருக்கிறோம். அதிக குழப்பம் நிறைந்த காலம், ஏஜ் ஆஃப் கன்ஃபியூஷன். மெசேஜில் அதிக கன்ஃபியூஷன். மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் வைத்து அவங்க கன்ஃபியூஷனை வெளிப்படுத்துகிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு கன்ஃபியூஷனை வெளிப்படுத்துகிறாங்க. இது ஒரு குழப்பத்தின் காலம், தவறான உபதேசம் நிறைந்த ஒரு காலம். சாத்தான் கேஜில் அடைச்சி வைக்கிறான். ஆனால் கர்த்தர் நம்மை டெலிவர் பண்ணியிருக்கிறார். பிலிப்பு ஒரு வார்த்தையோடு போய் அந்த ஜனங்களை அந்த மந்திரவாதி பிடியிலேருந்து விடுதலையாக்கணும். உலகம் முழுவதும் இன்னைக்கு சூனியத்தால் மோசம் போயிருக்கு. கர்த்தர் ஏழாம் தூதனை கொண்டு வந்து அதில் இருக்க வெளிப்பாடுகள் செவன் தண்டர்ஸ் நம்மை வந்து விடுவித்திருக்கிறது. நம்ம வி ஆர் டெலிவர்டு. நம்ம இன்னைக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சொப்பனமானது ஒரு ப்ராஃபஸியாக இருக்கிறது. வி ஆர் த எலெக்டட் பீப்புள். நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். எல்லாத்துக்கும் முடிவு சீக்கிரமாக நெருங்கி கொண்டிருக்கிறது. எல்லோரும் கத்திற்கு நம்ம சோத்திரங்களை என்ன மேலெடுப்போம். கத்தாவே சோத்திரம் மண்டபரே, தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே சோத்திரம் மண்டபரே, சோத்ரம், தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா சோத்திரம் மண்டபரே. நம்ம என்ன காலத்தில் வாழ்கிறோம்? நம்ம ஏஜ் ஆஃப் இன்சானிட்டி. ஜனங்கள் பைத்தியம் பிடித்த நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு ஆண்டவர் வந்து மைண்ட் ஆஃப் கிரைஸ்டை கொண்டு வந்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையை கொண்டு வந்திருக்கிறார். இவ்விதமாக கர்த்தர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய பிரைடை அவர் பரிபூர்ணப்படுத்தி கொண்டிருக்கிறார். பெர்ஃபெக்ஷனில் கொண்டு வருகிறார். குளோரிஃபிகேஷனில் கொண்டு வருகிறார். ஆனால் எல்லோரும் கர்த்தர் நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். சியோனுக்காயிதோ சீக்கிரத்தில் சிறியசு ராஜன் தோன்றி, சியோனுக்காயிதோ சீக்கிரத்தில் சிறியசு ராஜன். தரிப்போம் ஆனந்த நாள் வேக நெருங்கிடு. அல்லேலூயா எங்களை நேசிக்கிற பல்லவ பிதாவே, உன்னை மனவாட்டிக்காக நீ சீக்கிரம் வரப்போகிறீ. அந்த ஆனந்த நாளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் விடுதலை அடைந்தோம். எங்களை விடுவித்திருக்கிறீ. எங்களுக்கு நீ பேத் ராப்சரிங் ஃபெய்த்தை கொண்டு வந்திருக்கிறீ. எல்லாம் தூதனுடைய செய்தியில் இருக்க வெளிப்பாடுகள் எங்களுக்கு செவன் தண்டர்ஸ் ஆகியிருக்கிறது. அது எங்களை விடுவிக்கிறது. சாத்தானுடைய கேஜிலிருந்து எங்களை ரெஸ்கியூ பண்ணுகிறது. நாங்கள் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்காக நீர் சீக்கிரத்திலே வருவேன் என்று சொல்லியிருக்கிறீர். எங்களை குளோரிஃபிகேஷனில் கொண்டு போவதற்காக நீர் வந்திருக்கிறீர். விடுதலை கொடுத்திருக்கிறீர். ஏழாம் தூதனுடைய செய்தியானது அது எங்களை விடுவிக்கிறதா இருக்குது. பாபிலோனை விட்டு எங்களை விடுவிக்கிறதா இருக்குது. முழு உலகமும் இன்னைக்கு சாத்தானுடைய சூன்யத்தினாலே அது அடிமைப்பட்டு இருக்கிறது. எல்லா ஜனங்களையும் அவன் அடிமைப்படுத்தி இருக்கிறான். தன்னுடைய பொய்யினாலே அடிமைப்படுத்தி இருக்கும் பொழுது எங்களுக்கு நீர்தாமே வெளிப்பாட்டை கொடுத்துருக்கு. அதிலே நாங்கள் ஆண்டவரே நிலைத்திருந்து நாங்கள் ஆண்டவரே அனாய்த்திங்கினாலே பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படும்படியான உதவி செய்ய இந்த வார்த்தையை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதி. தொடர்ந்து நாங்கள் மாலை நேரத்திலும் ராபோஜ் ஆரணிக்க வரும் பொழுது எங்களை அதற்கென்று ஆயத்தப்படுத்தும். ஏறெடுக்கப்பட்ட சாட்சிகளுக்காக சோத்ரம் ஆண்டவரே. நீ ஜபத்தை கேட்டிருக்கிற இன்னும் பெரிய காரியங்களை செய்வீராக. ஜபித்த எல்லாருடைய ஜபங்களையும் எல்லாருக்காக ஜபித்திருக்கிறோம். அவர்களை நீர் அங்கீகரித்து விடுதலை தருவீராக, ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக்கொள்வோம். ஆமீன். சோரன் ஜீவாந்த அவர்களை வந்து இங்கே பாடலை பாடும் பொழுது காணிக்கினாலே கத்திரை கனப்படுத்துவோம்.
பாடலில் 170 சாங் நம்பர் 170. எல்லாவற்றிலும் இயேசுவை துதிப்பேன் நான். எல்லாவற்றிலும் இயேசுவை துதிப்பேனான், எல்லாம் நன்மையாய் எப்போதும் நடந்திடும். எல்லாம் நன்மையாய் எப்போதும் முடிந்திடும். கவலைகள் பறந்திடும், கஷ்டங்கள் தீர்ந்திடும், வேதனை விலகிடும், சோதனை நீங்கிடும். எல்லாவற்றிடும் கொடுத்தாலும் சோத்திரம், எடுத்தாலும் சோத்திரம், மறுத்தாலும் சோத்திரமே. கத்தரை கொடுப்பார், கத்தரை எடுப்பார், கத்தரைக்கே சோத்திரம். கொடுத்தாலும் சோத்திரம், எடுத்தாலும் சோத்திரம், மறுத்தாலும் சோத்திரமே. கத்தரை கொடுப்பார், கத்தரை எடுப்பார், கத்தரைக்கே சோத்திரம். கவலைகள் பறந்திடும், நம் கஷ்டங்கள் தீர்ந்திடும், வேதனை விலகிடும், சோதனை நீங்கிடும். எல்லாவற்றிடும் இயேசுவை துதிப்பேன் நான், எல்லாம் நன்மையாய் எப்போதும் நடந்திடும். எல்லாம் நன்மையாய் எப்போதும் முடிந்திடும். எரிகோ மதிலை கண்டால் களவி துதிப்பேன் இயேசுவை. எரிகோ மதிலை கண்டால் களவி துதிப்பேன் இயேசுவே. மதில் போன்ற தோன்று வந்தப்போ துதிப்பேன் ஜெயிப்பேன். கவலைகள் பறந்திடும், நம் கஷ்டங்கள் தீர்ந்திடும், வேதனை விலகிடும், சோதனை நீங்கிடும். எல்லாவற்றிடும் எல்லாம் நன்மையாய் எப்போதும் நடந்திடும். எல்லாம் நன்மையாய் எப்போதும் ஓடிவிடும். யுத்தம் தொடங்க கத்தரை துதிக்க யோசபாத் யோசனை. துதித்தால் யுத்தம் ஜெயித்தால் நான் துதிப்பேன் ஜெயிப்பேன். யுத்தம் தொடங்க கத்தரை துதிக்க யோசபாத் யோசனை. துதித்தால் கவலைகள் பறந்திடும், நம் கஷ்டங்கள் தீர்ந்திடும், வேதனை விலகிடும், சோதனை நீங்கிடும். எல்லாவற்றிலும் இயேசுவை துதிப்பேனான், எல்லாம் நன்மையாய் எப்போதும் நடந்திடும். எல்லாம் நன்மையாய் எப்போதும் துதிப்பேன்.
நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் குழந்தை ஜெனிதாவுக்கு சளி, இருமல் மற்றும் மூச்சு திணறல் காரணமாக மிகவும் கஷ்டப்படுகிறாள். இந்த நேரத்தில் கத்ததாமே குழந்தைக்கு இதிலிருந்து பரிபூர்ண சுகத்தை தரும்படி ஜெபிக்கும்படி போதகரையும் சபையாரையும் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு சகோதரன் ஜேம்ஸ் விருகம் பார்க்கும் அந்த குழந்தைக்கு ஆண்டவர் தாமே விடுதலை தரும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். கத்தாவே அந்த மூச்சு திணறல் எல்லாத்துலேருந்து விடுதலை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ் வதகிரி. எங்களை நேசிக்கிற பல்லவ பிதாவே, நேரம் மட்டுமாக உங்களுடைய சமூகத்திலேயே காத்திருந்தோம். இன்றைக்கு சற்று நேரம் அதிகமாக இருக்கிறது, நிறையா ப்ரோக்ராம்ஸ், நிறையா விண்ணப்பங்கள். கதாவே எமக்கு சோற்று, உங்களுடைய பிள்ளைகள் கொஞ்சம் ஞானமாய் நடக்க கருவத்தார். நாங்கள் நேரத்துக்கு சரியான நேரத்திலே முடிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை காலை அரணை விசேஷித்த அரணை இருக்கிறது. வார்த்தைக்கு முதன்மை ஸ்தானம் கொடுக்குறோம். நீர்தாமே கிருப தருவீராக, சகலம் ஒழுங்குக்கிறமாக ஆசீர்வாதமாய் நடைபெற உதவி செய்யும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஏறெடுத்த எல்லா ஜபங்களையும் நீர் அங்கீகரிப்பீராக. கொடுக்கப்பட்ட செய்தியை ஆசீர்வதிப்பீராக. நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக அது கிரியை செய்யட்டும். ஏறெடுத்தான காணிக்கைகள், தசோபாங்கள் எல்லாவற்றையும் நீர் அங்கீகரிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு கணக்குக்கு பலன் பெருகத்தக்கதாக உதவி செய்யும். எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கார்களோ அவ்வளோ கணக்குக்கு பலன் பெருகட்டும். ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாத்தையும் உமக்கு தெரியப்படுத்துகிறோம். சரீரத்தில் இருக்க வேதனைகள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாமே நீங்கி போகட்டும். எல்லாருக்கும் பரிபூர்ண சுகத்தை தருவீராக. மறுபடியும் நாங்கள் ஞாயிற்று மாலை ஆராணைக்கு வரும் பொழுது அந்த ராபோஜன ஆராணையை விசேஷித்த வண்ணமாக ஆசீர்வதிப்பீராக. ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளைகள் ஜெபத்தோடு பயபக்தியோடு கூட வந்து அதில் பங்கு பெற நீர் உதவி செய்வீராக. எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். ஆமீன். கத்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.